வானங்கள் முதலாக பூமி வரையிலும் நமக்காக மனிதர்களுக்காக ஒவ்வொரு தேவையும் தீர்மானிக்கப்பட்டு அளவின்படி அது இந்த பூமியிலும் சுற்றுப்புற சூழ்நிலையிலும் மிக அழகான உணர்வாகவும் வாழ்க்கையினுடைய அத்தியாவசிய தேவையுமாகவும் ஒவ்வொரு விஷயமும் இறங்கிக் கொண்டிருக்கின்றது இறைவனுடைய அனுமதியை கொண்டு. படைக்கப்பட்ட படைப்பினங்களில் மிக உயர்ந்த படைப்பினம், மிக அழகான படைப்பினம் மனிதன். இதற்கு இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய வெகுமதி வானங்களும் பூமியும். இவை உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன, வீணுக்காக படைக்கவில்லை, உண்மையை கொண்டு படைத்திருக்கின்றேன். இறைவனிடமிருந்துள்ள சத்திய வாக்கு அது உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றது. மேலே வானங்களும் கீழே பூமியும் உங்களை சுற்றிலும் உங்களுடைய சூழ்நிலைகளும் அழகான ஒரு அமைப்பாக உங்களுக்கு ஒவ்வொரு பொழுதிலும் காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதில் இருக்கக்கூடிய சுகங்கள் நீங்கள் கணக்கிட்டால் எல்லை இல்லாதது. இறைவனுடைய மாபெரும் அருட்கொடை உங்களுடைய மனதை இறைவன் அமைத்தான். இதில் அவ்வளவு சூழல்களும் நீங்கள் விரும்பக்கூடியது அவ்வளவும், இயற்கையில் உங்களை சுற்றிலும் இருக்கக்கூடிய வானங்கள் முதலாக பூமி வரையிலும் உள்ள அவ்வளவு விஷயங்களையும் உங்களுடைய மனதில் கொள்வதற்காகவும் பின்னர் அதிலிருந்து நீங்கள் விரும்பியதை உங்களுடைய வாழ்க்கையாக மேற்கொள்ளுங்கள் என்பதற்காகவும் அந்த மனதையும் படைத்தான். அந்த மனமானது வானங்களிலும் பூமியிலும் ஆட்சி அதிகாரத்தின் மீது அமைந்திருக்கின்றது. உங்களுடைய விருப்பப்படி அந்த வானங்களும் பூமியும் இயங்க வேண்டும். வானங்களிலிருந்து இறைவனுடைய அனுமதியை கொண்டு அவனுடைய அருளாக இந்த பூமியின் மீது இறங்கி அதனுடைய விளைச்சல்களை வெளிப்படுத்த வேண்டும். இது வானங்களுக்கும் பூமிக்கும் இறைவன் இட்டிருக்கக்கூடிய கட்டளை. இங்கு காற்றை அமர்த்திவிட்டால் ஒவ்வொருவருக்கும் வேர்க்க ஆரம்பிக்கின்றது, சூடு பரவ ஆரம்பிக்கின்றது. காற்று வேண்டுமே என்று விரும்புகின்றீர்கள், காற்று வருகின்றது. மழையே இல்லை, பொய்த்துவிட்டது என்று கூறுகின்றீர்கள், ஆனால் மழை வேண்டும் என்று யார் விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கு அந்த விருப்பத்திற்குரிய மழையும் அங்கு அமைகின்றது. இன்னமும் உங்களுடைய விருப்பம் அவ்வளவுமே உங்களுக்கு நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. எப்படி என்றால், மழையே இல்லை என்று நான் விரும்பி விரும்பி கடைசியில் நான் வெறுத்துவிடுகின்றேன், மழை கிடையாதோ என்று. நீங்கள் நிராசைப்படக்கூடிய அந்த நேரத்தில் மழையை கொண்டு வருகின்றான், நம்பிக்கை விட்டுட வேண்டாம். உங்களுக்காக வானங்கள் என்னுடைய அனுமதிக்காக காத்திருக்கின்றது, என்னுடைய ஒரு அனுமதிக்காக வேண்டி. நீங்கள் வானங்களை பற்றி எண்ணும் பொழுது வெளிச்சு கிடைக்கிறதே வெக்கையாக இருக்கின்றது, வெப்பம் தணியவில்லை, தாங்க முடியவில்லை என்று வானத்தை பார்க்காதீர்கள், உங்களுடைய உள்ளத்தை பாருங்கள். அங்குதான் வானங்களை பற்றிய செய்தி இவ்விதமாக அமைய வேண்டும் என்று உங்களுடைய உள்ளத்தில் அமைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு விஷயமும் பகிரங்கமாகவும் இருக்கின்றது, ரகசியமாகவும் இருக்கின்றது. உங்களுக்காக வானங்களிலிருந்து பகிரங்கமாக மழை பொழிகின்றது, உங்களுக்காக விதிக்கப்பட்டிருக்கின்றது. என்ன வேண்டும் என்று விரும்புங்கள், அது உங்களுக்காக இருக்கிறது என்ற ரகசிய செய்தியும் உங்களுடைய உள்ளத்தில் உணர்வாக அமைக்கப்பட்டிருக்கின்றன. அத்தியாயம் 64 நான்காவது வசனம், அத்தியாயம் 64 நான்காவது வசனம், வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை அவன் அறிகின்றான். நீங்கள் இரகசியமாக்கி வைப்பதையும் பகிரங்கமாக்கி வைப்பதையும் அவன் அறிகிறான். மேலும் இருதயங்களில் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிகின்றான். இறுதியாக இருதயங்களில் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிகின்றான். அதற்கு முன்பாக அவன் கூறியது வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அவன் அறிகின்றான். நீங்கள் இரகசியமாக்கி வைப்பதையும் நீங்கள் பகிரங்கமாக்கி வைப்பதையும் அவன் அறிகின்றான். இன்னும் இருதயங்களில் உள்ளவற்றையெல்லாம் அவன் அறிகின்றான். இறுதியாக இருதயங்களின் ஆட்சி அதிகாரத்தின் மீது இறைவன் உங்களுக்கு தன் புறத்திலிருந்து செய்தி வெளியாக்குகின்றான். அந்த இருதயங்கள் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்காக படைக்கப்பட இருக்கின்றது, உருவாக்கப்பட இருக்கின்றது. நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சிகளை பாருங்கள். அவ்விதமாக பார்த்தீர்களானால் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவைதான் இங்கு நிகழ்ச்சிகளாக உருவாகி கொண்டிருக்கின்றது. பேரழிவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. நீங்கள் ஒரு காலத்தில் நினைத்தது இவ்வளவு அநியாயங்களும் அட்டகாசமும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றனவே, இறைவன் பார்த்து கொண்டிருக்கின்றன, இதற்கு விடுவில்லையா என்று. இறைவனுடைய விடிவு உங்களுக்காக பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாபெரும் இறைவனுடைய ஞானங்கள் உங்களுடைய பூமிகளில் விளைச்சல்களாக ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மக்களின் கூட்டத்தாழமும், யார் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் மிகச்சு கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் மீது அந்த ஊரின் மீது நிகழ்கின்றது. அந்த ஊர் பெரும்பாரியாக அழிக்கப்படுகின்றது. பூகம்பங்களாகட்டும் சுனாமியாகட்டும், இன்னும் நமக்கு இருக்கக்கூடிய இந்த கொள்ளை நோய்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய நோய்கள், டயபெட்டிஸ், பிளட் ப்ரெஷர், கிட்னி ஃபெயிலியூர், இன்னும் என்னென்ன இருக்கின்றதோ அவ்வளவும் கொள்ளை நோய்களாக உங்களுக்கு இருக்கின்றன. வறுமையையும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கின்றது. இதிலிருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய, நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முடியாது. ஒரு நோய் என்று உங்களுக்கு வருகின்றது, இந்த நோயை குணமாக வேண்டும் என்று உங்களுக்கு இருக்கின்றது உங்களுடைய உள்ளத்தில். இதற்கு காரணம் என்ன என்றும் தெரிகின்றோம், ரகசியமாக்கப்பட்டிருக்கின்றது. இந்த காரணம் ரகசியமாக்கப்பட்டிருக்கின்றது, உங்களுக்கு தெரியாது. இறைவன் அறிகின்றான். வானங்களிலும் பூமியிலும் உள்ள ரகசியங்கள் எல்லாம் இறைவன் அறிகின்றான். நீங்கள் அறிய மாட்டீர்கள். நீங்கள் காரணம் தெரிவீர்கள் பொருளடிப்படையில், இந்த பாக்டீரியா, இந்த ஜெர்ம், இந்த வைரஸ் இவற்றையெல்லாம் உற்பத்தி செய்தது என்று, இந்த நோய்களுக்கு காரணமாக இருக்கிறது என்று. அந்த பாக்டீரியாக்களை அழிக்க முடியுமா என்று கேட்டால் கிடையாது. நாம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்கிக் கொள்ளாத வரையில், உங்களுக்காக உங்களுடைய கூலியாக நீங்கள் செய்யக்கூடிய அக்கிரமங்களுக்கும் அநியாயங்களுக்கும் கூலியாக நான் உங்களுக்காக அமைத்ததை நீங்கள் எடுக்க முடியாது என்ற இறைவனுடைய வாக்காக இருக்கின்றது. உங்களுடைய இருதயங்கள் இருக்கக்கூடிய இந்த தீமைகள் அனைத்தையும் இறைவன் நன்கறிகின்றான். அவற்றை நீங்கள் சீர்திருத்திக் கொள்ளாத வரையில், உங்களுக்கு இருக்கக்கூடிய சொந்தமாக தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தீமைகளும் சரி, உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய நிலையில் ஒட்டுமொத்தமாக உங்களை பாதிக்கக்கூடிய தீமைகளும் சரி, அவனுடைய அனுமதியின்றி உங்களால் நீக்கிக் கொள்ள முடியாது. ஒருவர் நல்லவராக இருந்தால் போதும், நான் நீக்கிவிடுவேன். அவர்களுக்கு அவர்களுடைய சமுதாயத்தில் எவ்வளவு கேட்டு இருந்தாலும் அதிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவார். அந்த ஒரு மனிதரை மனிதர்களுக்கு முன்னுதாரணமாக ஆக்குகின்றேன். எப்படி ஒருவரால் வாழ முடிகின்றது, எப்படி ஒருவரால் வாழ முடியவில்லை, ஏன் ஒருவருக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கின்றது, இன்னொருக்கு விசாலமான வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கின்றது, ஏன் ஒருவர் நோய்களால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார், ஏன் இன்னொருவர் அழகான முறையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், எப்படி சாத்தியம் என்பதை யார் ஒருவருக்கு இறைவன் வழிகாட்டி இருக்கின்றானோ அந்த வழிகாட்டுதலின் பேரில் அவர்கள் நடக்கின்றார்கள். அதன் காரணமாக அவர்களுக்கு துன்பங்கள் சுற்றி இருந்த போதிலும் அவர்களை தொட முடியாது. தீமைகள் யாரையும் நெருங்க முடியாது. அவருடைய உள்ளத்தை அவர்கள் தூய்மையாக வைத்திருப்பார்களானார். நிச்சயமாக என் மனதில் கவலைகள் இருக்கின்றன, ரகசிய செய்திகளாக இருக்கின்றன. அதனை நான் மறைத்துக் கொண்டிருக்கின்றேன். பெரும்பாலான ரகசியங்கள் எனக்கே புரியவில்லை என்னவென்று இனம் புரியாத கவலையாக இருக்கின்றது. எனக்கு என்ன நேருமோ என்ற கவலை. இன்னும் உங்களுக்காக செய்திகள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுடைய தந்தைக்கு இந்த நோய் இருக்கிறது, தாய்க்கு இந்த நோய் இருக்கிறது, உங்களுடைய பாட்டன்களுக்கு இந்த நோய் இருக்கின்றது, உங்களுடைய வம்சங்களில் இந்த நோய் இருக்கின்றது, எனவே உங்களுக்கும் இந்த நோய் வரும் என்று எனக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது ரகசிய செய்தியாக. பெரும்பாலான ரகசியங்களில் உண்மை இல்லை. மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கற்பித்துக் கொண்ட பல விஷயங்கள் எனக்கு ரகசிய செய்திகளாக அமைந்துவிட்டன. எனக்கு ஒரு சின்ன இடர்பாடு ஏற்படுமானால் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று குழப்பத்தில் ஆகக்கூடிய அந்த ரகசிய செய்தி. தெளிவான ரகசியம் இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய கெட்ட நடவடிக்கைகளில் இருக்கும் பொழுது, தீமையான எண்ணங்களில் இருக்கும் பொழுது, அந்த தீமையான எண்ணங்களுக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும், நீங்கள் பிணையாளிகளாக ஆக்கப்படுவீர்கள் என்று இறைவன் அறிவித்திருக்கின்றான். அது தெளிவானது. நன்மைக்கு நன்மை கூலி என்ற ரகசியம் இருக்கின்றது. அது தெளிவானது. உங்களுடைய கேடுகளுக்கு கேடுகள் தான் உங்களை வந்து சூடும் என்பதும் அந்த ரகசியமும் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மனதில். அதுவும் தெளிவானது. இதை கொண்டு நான் சில விஷயங்களை அறிகின்றேன். எனக்கு பல தொந்தரவுகள் இருக்கின்றன, பல தொந்தரவுகள் எதிர்பார்த்திருக்கின்றேன். அதை என்னுடைய செயல்பாடுகளின் காரணமாக நான், இது மனிதர்களுக்கு தெரிந்தால் இந்த சூழ்நிலைக்கு நான் ஆளாக்கப்படுவேன் என்ற அந்த பயமும் இருக்கின்றது. என்னுடைய இந்த தவறுகள் நான் பெரும்பாலும் மறைத்திருக்கின்றேன். ஆனால் இதை தெரிந்தவர்கள் சில பேர் இருக்கின்றார்கள், அவர்கள் கூறிவிடுவார்கள் என்றால் வெளிப்பட்டுவிட்டால் என்னுடைய நிலைமை என்னாவது என்று நான் இப்பொழுது பயப்படுகின்றேன். உங்களுடைய ரகசிய செய்திகள் உங்களுக்கு தெளிவாக அறிவிக்கின்றன, தீமைக்கு தீமை, நன்மைக்கு நன்மை என்பதை. ஆனால் ஒருவருக்கு நான் தீமை செய்துவிட்டு அதனை மறைக்க நாடும் பொழுது இன்னும் ரகசிய செய்திகளை அதிகமாக்குகின்றேன், சூழ்ச்சிகள் அதிகமாக்குகின்றேன். என்னை நான் திருத்திக் கொள்ளாத நிலையில், பிறரிடமிருந்து நான் செய்துவிட்ட சில தவறுகளுக்காக, நான் பிடிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி சூழ்ச்சிகளை செய்யும் பொழுது இன்னும் என்னுடைய தீமைகளை நான் அதிகமாகின்றேன். நீங்கள் சூழ்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. உங்களுடைய மனதில் கொள்ளுங்கள், நான் செய்த தவறுக்கு எனக்கு வருந்துகின்றேன், நான் மன்னிப்பு தெரிகின்றேன். யாரிடம்? வானங்களையும் பூமியையும் அறிந்தவனிடமும், இன்னும் இருதயங்களில் இருப்பவற்றையெல்லாம் அறிந்திருக்கின்றானே அவனிடமும் நான் மன்னிப்பு தெரிகின்றேன். என் இறைவனே, என்னை மன்னிப்பாயாக. என்னுடைய இறையாக இருக்கின்றது அவ்வளவு செய்திகளும், என்னுடைய இறையாக இருக்கின்றது என்னுடைய ரகசிய செய்திகள் அவ்வளவும். எங்கு நான் என்னுடைய வாழ்க்கைக்காக காத்திருக்கின்றேன்? இது எப்பொழுது நிகழும் என்பதை ஆசையோடும் காத்திருக்கின்றேன், அவசரத்தோடும் காத்திருக்கின்றேன். நிகழ்ந்துவிட வேண்டும், எனக்கு அவ்வளோ அழகாக இருக்கின்றது. ஆற்றாமையுடனும் காத்திருக்கின்றேன், கோபத்துடனும் வெறுப்புடனும் காத்திருக்கின்றேன். இது பிறருக்கு நிகழ வேண்டும் என்று சில கேடுகள். இந்த இரண்டிடமே ரகசியம் அடங்கியிருப்பது என்னவென்றால், இறைவனுடைய அனுமதி இன்றி ஒரு அணு கூட அசையாது. நீங்கள் உங்களுடைய விருப்பத்தின் காரணமாக உங்களுடைய இறைவனை நீங்கள் உங்களை மனதில் கொள்ளுங்கள், அதில் சத்தியத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள், நிச்சயமாக இறைவன் உங்களோடு இருக்கின்றான். அசத்தியத்தை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய எண்ணம் உங்களுக்கு கேடாக அமையுமே தவிர உங்களுக்கு நன்மையாக அமையாது. நான் ஒருவரை பற்றி தவறான எண்ணம் கொண்டிருக்கின்றேன், இது பிறர் சொல்ல கேட்டு ஒருவரை பற்றி தவறாக கூறியதன் காரணமாக நான் அபிதமாக ஒருவரை பார்க்கின்றேன், இவர் தவறானவர் என்று அவரை பற்றிய தவறான எண்ணத்தை எனக் கொண்டிருக்கின்றேன். இது எந்த விதத்தில் நமக்கு பாதகமாக இருக்கும் என்பதை நான் அறிய வேண்டும். எந்த ஒரு எண்ணமும் வானங்களில் பதிவாகின்றன. உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் வானங்களில் பதிவாகின்றது. உங்களுடைய நல்ல எண்ணங்களுக்கு நற்கூலியாக இந்த பூமியில் உங்களுக்கு பிரத்யேகமாக விளையக்கூடிய அந்த செய்திகள் அங்கு பதிவாகின்றன. இதையொன்றை அனுமதிக்காக காத்திருக்கின்றன. இந்த நற்செயலை செய்தவர்க்கு இந்த நல்லெண்ணத்தை கொண்டிருந்தவர்களுக்காக வேண்டி இவ்விதமாக அந்த பூமியில் விளைச்சலை ஏற்படுத்த வேண்டும். அவ்வளவு சுகமானதாகவும் அழகானதாகவும் இருக்கும் அது. வானங்களும் பூமியும் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன என்பது அந்த செய்தியை நாம் என்று உணர வேண்டும். மிருகங்களுக்கோ மற்ற மலைகளுக்கோ காடுகளுக்கோ மரங்களுக்கோ மலைகளுக்காக கடல்களுக்கோ கிடையாது. உங்களுக்காக, உங்களுடைய உள்ளத்திற்காக, உங்களுடைய உள்ளத்தினுடைய தூய்மைக்காகவும் இறைவனுடைய வாக்கு உங்கள் மீது நிறைவேற வேண்டும் என்ற அந்த மாபெரும் இறை ஆற்றல் உங்களுக்கு அழகான பணிவிடை செய்வதற்காகவும் இந்த வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக பணித்திருக்கின்றேன். இதில் நீங்கள் ஆறுதல் அடையுங்கள். வானங்களையும் பூமியையும் உங்களுடைய இருதயத்தில் நான் அடக்கியிருக்கின்றேன். அந்த இருதயத்தில் சுகமான செய்திகளாக கொள்ளுங்கள். அழகான செய்திகளுக்கு புறம்பாக கொள்ளும் பொழுது அது உங்களுக்கே கேடாக நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய மனதில் ரகசிய செய்தியாக நீக்கிக் கொள்ள வேண்டும். மனிதர்களாக பிறந்தால் ஆயிரம் நோய்கள் வரும், ஆயிரம் கஷ்டங்கள் வரும் என்று உங்களுடைய ரகசியம் கூறுகிறது. நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டீர்கள். ஆம், வரத்தான் செய்யும் என்று தத்துவமும் பேசுவீர்கள். இது வரக்கூடாது என்று அந்த ரகசிய செய்தி இரவு நடைபெற்றிருக்கின்றான். இதற்கும் மேலான ஒரு செய்தி, அழகான செய்தி, எந்த துன்பமும் நிகழக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில். ஆனால் நம்முடைய அறிவை கொண்டு பெருமை கொண்டவர்களாக வாழ்க்கை என்றால் இது வரத்தான் செய்யும் என்று நாம் இன்னமும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். அந்த நம்பிக்கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். யாராவது ஒருவர் எனக்கு எதுவும் நிகழக்கூடாது, நிகழாது இறைவன் அனுமதி கொண்டு என்று அவர் கூறுவார் என்றால் அடுத்த நொடி அவருடைய மனதில் ஏதாவது வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறியதை நான் நினைவு வைத்துக் கொண்டேன். வராமலா போய்விட போகின்றது, வரட்டும் பார்த்துக் கொள்ளலாம், அப்பொழுது இவர்களை குத்தி காட்ட வேண்டும் என்று. எந்த அளவுக்கு நான் நம்புகின்றேன் என்றால், பிறருக்கு என்று வரும்பொழுது அவர்கள் கூறக்கூடிய ஒரு நல்ல வார்த்தையை, நான் என்னுடைய தத்துவத்தின் காரணமாகவும் மக்களுடைய அறிவிப்பின் காரணமாகவும் இது நிகழத்தான் செய்யும், ஒவ்வொருவருக்கும் கேடுகள் வரும், கஷ்டங்கள் வரும் என்பது உலக அறிந்த உண்மை, அதில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று தெரிந்த போதிலும் மனம் அதை ஏற்கவில்லை, கூடாது என்று விரும்புகின்றது. இதில் நல்லது எது கெட்டது என்று கேட்டால், தீமைகளில் நான் வாழ்வதும் கஷ்டங்களில் நான் வாழ்வதும் எனக்கு ஆகாது, ஆனால் சுகங்களில் வாழ்வது எனக்கு ஆகுமானது. இந்த இரண்டில் ஆகுமானது நல்ல செயல், நல்ல எண்ணம் ஆகக்கூடாது என்று விரும்புவதும் ஆகத்தான் செய்யும் என்று விரும்புவதும் நேர் எதிரானதாக இருக்கின்றது. தத்துவங்களில் வாழ்வது ரகசிய செய்திகள் நீங்கள் வாழ்கின்றீர்கள். பெரும்பாலான ரகசிய செய்திகள் கேடுகள் இருக்கின்றன, உண்மை கிடையாது. வெளிப்படையாக பார்க்கும் பொருளிலேயே நான் பலவற்றை நான் மதிக்க தவறிடுகின்றேன், கவனிக்க தவறிடுகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது மறைவான செய்திகளை பற்றிய உண்மையை நான் அறிந்தவனா? நாளைய வாழ்க்கை என்பது மறைவானது, அடுத்த பொழுது என்ன என்பது நமக்கு தெரியாது. இந்த மறைவானவற்றை நான் நம்புகின்றேன், நல்ல விதமாக நடக்கும் என்று. வீட்டுக்கு போய் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், இன்னைக்கு ஈவினிங் நான் நல்லா சாப்பிடணும்னு நினைக்கிறேன், நாளைக்கு விருந்து சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் என் மனதில் நம்பிக்கை கொண்டு விட்டேன், கண்டிப்பாக நான் செய்யணும். நல்ல விஷயம், தூய்மையான உணவையும் விருந்துணவையும் நீங்கள் சாப்பிடுவது உங்களுக்கு ஆகமாக்கப்பட்டிருக்கின்றது, அதில் எந்த விதமான குற்றமும் இல்லை. அதனை நம்புகின்றீர்கள் மட்டுமல்ல, விரும்புகின்றீர்கள், அதனை செய்து விடுவேன், அது செய்தே ஆக வேண்டும் என்றும் நீங்கள் தீர்மானமாக இருக்கின்றீர்கள். இதன் காரணமாக இவை அனைத்தும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன, தடையில்லாமல். ஆனாலும் உங்களுடைய மனதில் ஒரு செய்தி இருக்கின்றது, இது என்றைக்கும் நிலைக்குமா என்று. நிலைக்க வேண்டும் என்று விரும்புங்கள். இது இறைவனுடைய வாக்கு, சுத்தமான வாக்கு, அழகானது. நிலைக்குமா என்ற அந்த கேள்விக்குரிய நீக்கங்கள், இது நிலைக்காது என்ற நிலைக்கு கொண்டு போய்விடும். பின்னர் என்ன உங்களுடைய மனதில் கொண்டிருக்கின்றீர்களோ உங்களையே அறியாமல் இருப்பதும் ரகசியம்தான். ஒரு விஷயத்தை நான் தெரிந்து ரகசியமாக்கி வைப்பதும் ரகசியம்தான். சில விஷயங்களை நான் ஏற்றுக்கொண்டு தவறாக இருந்த போதிலும் இதுதான் தத்துவம் என்று ஏற்றுக்கொண்டு பிறகு நான் மறந்து விடுவதும் ரகசிய செய்திகளில் உள்ளது. எந்த தீமையெல்லாம் நான் மறந்துவிட்டேனோ அது ரகசியங்களில் ஆகிவிட்டது, அதிலிருந்து நீங்கள் விளைச்சல்களை நீங்கள் பெறுவீர்கள். நன்மைக்கு பதிலாக தீமையான எந்த ஒரு எண்ணமும் உங்களுடைய இல்லத்தில் இருக்க வேண்டாம். வானங்களில் இருப்பவற்றை அறிகின்றான். உங்களுடைய ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். வானங்களும் தனி, பூமியும் தனி, ஒவ்வொருவருக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் அவ்வளவும் சேர்த்ததாக வானங்களும் பூமியும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. மழை வேண்டுமா வேண்டாமா என்று, மழை பெய்யலாமா கூடாதா என்று இப்பொழுது நாம் மறந்துவிட்டோம். ரகசிய செய்தியில் நன்மையினும் மறந்துவிட்டோம். ஒரு காலத்தில் அரசர்கள் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது எங்காவது மழை பெய்யவில்லை என்றால் ஆளக்கூடிய அரசன் தவறானவன், தப்பானவன் என்பதை அந்த நாளில் அறிந்திருக்கிறார்கள். அரசன் சரியில்லை, ஆட்சி சரியில்லை, எனவே மழை பெய்யவில்லை என்று அந்த ரகசிய செய்தியை நாம் மறந்துவிட்டோம். எனவே தவறான ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது தண்ணீர் பஞ்சமும் வறட்சியும் வறுமையும் நோய்களும் பெருகிக் கொண்டிருப்பது ஆட்சியாளர் சரியில்லை, நாம் தேர்ந்தெடுத்தவர்களும் சரியில்லை என்பதை உணர்த்தக்கூடிய அந்த ரகசிய செய்தியை மறந்துவிட்டோம் என்று தீமையை நாம் கண்டுகொள்ளாதன் காரணமாக வானங்களும் பூமியும் நமக்கு செவி சாய்க்கவில்லை. இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது, என்ன செய்ய வேண்டும்? இது அடிக்கப்பட வேண்டும் என்று விரும்பிட வேண்டாம். நீங்களும் அதில் ஒரு அங்கத்தினராக இருக்கின்றீர்கள், நீங்களும் அடிக்கப்படுவீர்கள். எனவே நீங்கள் விரும்புவது அடிவையும் இவ்வளவு அநியாயங்களை இறைவன் பொறுத்து கொண்டிருக்க கூடாது என்று நீங்கள் எண்ணக்கூடிய அந்த எண்ணத்தையும், இதற்கு மேல் தாங்க முடியாது என்ற எண்ணத்தையும் நீக்கிக் கொள்ளுங்கள். நீங்களும் ஒரு அங்கத்தினராக இருப்பதன் காரணமாக அந்த அழிவு உங்களை சூடும் பொழுது நீங்களும் அதில் பாதிக்கப்பட்டவர்களாக ஆகிவிடுவீர்கள். ரகசிய செய்திகள் உங்களுடைய எல்லா உள்ளங்களில் இருக்கின்றன. நன்மையை அதிகமாக விரும்பி பழகுங்கள். உங்களுக்கும் சரி, மற்றவர்களுக்கும் சரி, தீமையை விரும்ப வேண்டாம். அசுத்தமான போக்குகளில் போக வேண்டாம். அருவருக்குத்தக நிகழ்ச்சிகளில் உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். பெருமை கொள்வர்களில் ஆகிவிட வேண்டாம். பெருமை என்பது அழகான ஒரு நிலையை நீங்கள் அடைந்து அந்த நிலையில் நீங்கள் பெருமிதத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. மக்களுக்கு பெருமையை காட்டக்கூடிய வாழ்க்கை அல்ல, பெருந்தன்மையோடு வாழக்கூடிய வாழ்க்கை இருக்கின்றது. அதில் ஒரு பெருமிதமும் இருக்கிறது. நன்மையை செய்யக்கூடிய பாக்கியத்தை எனக்கு இறைவன் அளித்திருக்கின்றான் என்ற பெருமிதமும் இருக்கின்றது. பெருந்தன்மையும் இருக்கின்றது. பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும் என்ற பெருந்தன்மையும் இருக்கின்றது. இதை கொண்டு உங்களுடைய சமுதாயத்தை வாழ வேண்டுமே தவிர ஆற்றாமையிலும் அகங்காரத்திலும் அகம்பாவத்திலும் ஒரு காலம் வாழ வேண்டாம். எனக்கு எதிராகவே சிந்தித்து உணராதவர்கள் மீது இறைவன் வேதனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான். நான் என்னுடைய இதயத்திற்குரிய ரகசிய செய்திகளை பார்க்க வேண்டும். இது அவ்வளவும் வானங்களில் பதிவாகி இருக்கின்றது. அது எனக்காக என்னுடைய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. இந்த செய்திக்குரிய சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றது. நன்மைக்கு நன்மையும் தீமைக்கு தீமையும். நாம் கூலி கொடுக்கப்படுவதற்காக வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சத்தியத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். உங்களுடைய உள்ளங்களுக்குத்தான் வானங்கள் இயங்குகின்றன, பூமி விளைகின்றன. வானங்களிலிருந்து பூமியில் இறங்காத வரையில் பூமியில் விளைச்சல் கிடையாது. நீங்கள் விரும்புகின்றீர்கள், மழையை விரும்புகின்றீர்கள், மழை போதும் என்று விரும்புகின்றீர்கள், வெயில் அடிக்கின்றது, வெயில் போதும் என்று விரும்புகின்றீர்கள், குளிர்ந்த காற்று அடிக்கின்றது, குளிர் அதிகமாக இருக்கிறது என்று எண்ணுகின்றீர்கள், கதகதப்பான சூழ்நிலைகள் ஏற்படுகின்றன. மழையே இல்லை, தண்ணீர் வேண்டும் என்று விரும்பும் பொழுது தண்ணீர் மேலிருந்து இறங்குகின்றது. இதை போன்றே நீங்கள் விரும்ப வேண்டும். உங்களுடைய கால்களுக்கு அடியிலும் நீரோட்டம் நிகழ வேண்டும். தட்டினால் நீரொட்டுக்கள் பெருக வேண்டும் என்று விரும்புங்கள். கிணற்றை தோண்டி நான் என்னை தண்ணீர் எடுத்துக்கொள்வேன் என்று இருக்கும்பொழுது பூமியும் அடங்கிவிட்டது. நீங்கள் கிணற்றை தோண்டி தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் விரும்புவதன் காரணமாக அது உங்களுக்காக மக்கப்பட்டுவிட்டது, தடுக்கப்பட்டுவிட்டது. உங்களுக்கு ஊற்றாக பெறிவரக்கூடிய நீர் நானும் கொண்டு வந்து விடுவேன், போர் இறைத்து நான் கொண்டு வந்து விடுவேன் என்று நீங்கள் போர் தண்ணீரை இறக்கின்றீர்கள். மோட்டர்களை போட்டு போர் தண்ணீரை இறக்கின்றீர்கள். அந்த போர் தண்ணீர் இறைக்கப்படும் பொழுது சூடான வெப்ப நீர், செத்துவிட்ட நீர், அதற்கு உயிரோட்டம் கிடையாது. எனவே அசைவற்று கிடைக்கின்றது பூமியில். அதற்கு உயிரோட்டம் கிடைக்குமானால் குளிர்ந்து அது நீரோட்டமாக பெருகி அது அசைவிற்கு ஆரம்பித்து பின்னர் பூமியையும் பொத்துக்கொண்டு பீரிட்டு வரக்கூடிய அந்த ஊற்று நீரை நீங்கள் விரும்புங்கள். அது உங்களுக்காக நிகழ இருக்கின்றது. எங்கோ ஊற்று நீர் இருக்கிறது, நான் அதை சென்று பார்த்து வரப்போகின்றேன் என்று நீங்கள் விரும்புவது உங்கள் கால்களுக்கு அடியிலையும் இருக்கின்றது. நீங்கள் கேட்பதும் இருக்கின்றது. நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ, பொறுமையோடு காத்திருக்கின்றீர்களோ, அந்த ஆசையோடு காத்திருக்கூடிய நிகழ்களும் வானங்களிலிருந்து இறங்க ஆரம்பிக்கின்றன. நம்பிக்கை கொள்ளுங்கள். அந்த வானங்களிலிருந்து உங்களுடைய இருதயங்களின் மீது ஆதரவாக மனதிற்கு அமைதி ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இது நீங்கள் விரும்பியது, என்றோ விரும்பியது, ரகசியமாக இருப்பதும் நான் மறந்துவிட்ட ரகசியங்களும் கூட சேர்ந்து உருவாக இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனதில் இருக்கக்கூடிய ஒரு ஆறுதல், அமைதி. எனக்கு சுற்றியோட பிரச்சனைகள் இருக்கின்றன, அந்த பிரச்சனைகளிலிருந்து நான் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகின்றேன். அந்த பிரச்சனைகள் எனக்கு தீராத தலைவலியாக இருக்கின்றது, மனதில் வேதனையாக இருக்கின்றது, இன்னும் கவலையாகவும் இருக்கின்றது. எப்பொழுது இந்த பிரச்சனைகள் தீரும், இதிலிருந்து நான் விடுபட வேண்டும், என் மனது அமைதியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இது அழகான செய்தி. அந்த விருப்பத்தை நீங்கள் இயக்காதீர்கள். அந்த விருப்பத்தை இறைவனுடைய அனுமதியை கொண்டு உங்களுடைய பிரார்த்தனையாக அமைத்துக் கொள்ளுங்கள். வேண்டும் என்று அந்த வேண்டுதலாக அமைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேண்டுதலில் நீங்கள் நிலைத்திருங்கள். நீங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் நிச்சயமாக வர இருக்கின்றது. இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிட்டால் உங்களுக்கு அமைதி ஏற்படும். என்னுடைய பிரச்சனைகள் தான் என்னுடைய அமைதியின்மைக்கு காரணமாக இருக்கின்றது, தூக்கமும் இல்லை கவலையும் இருக்கின்றது. அந்த பிரச்சனைகள் தீர வேண்டும். எதற்காக? அமைதி வேண்டும். இதுதானே இலக்கு. அமைதி வேண்டும் என்பது உங்களுடைய பிரச்சனைகள் தீர்ந்தால் அமைதி ஏற்படும் என்பது இலக்கு. இப்பொழுது இரண்டு புரிகின்றான், நான் உங்களுக்கு அமைதியை கொடுத்திருக்கின்றேன். நீங்கள் எதிர்பார்ப்பதோ ஒரே ஒரு திசையிலிருந்து நெருங்கிவிட்ட ஒரு துன்பத்திலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்ற அந்த ஒரு இலக்கை நீங்கள் கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு அமைதி வேண்டும் என்று நான் ஒட்டுமொத்த அமைதியை கொடுத்திருக்கின்றேன். இது மட்டுமல்ல, இன்னும் நீங்கள் அறியாத ரகசியங்களை நீங்கள் வைத்திருக்கின்றீர்களே, சிந்தித்து உணர்ந்து அதை தீமையானதை நீக்கிக் கொள்ளாமலும் நன்மையானதை பெருக்கிக் கொள்ளாமலும் இன்னும் உங்களுடைய உள்ளத்தில் நுழைத்திருக்கின்றீர்கள். பலவிதமான தீமைகளையும் நன்மைகளையும் மறந்துவிட்டீர்கள். அவற்றுக்கும் சேர்த்து அந்த அமைதியை கொடுத்திருக்கின்றேன். இதை பற்றி நீங்கள் மகிழ்ச்சியடையுங்கள். நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை பார்த்தீர்களானால், மனிதர்களிடம் நீங்கள் இறங்கி வழிதேடி வேண்டி எல்லோரும் கைவிட்டு விட்டார்கள், நம்பிக்கை அளித்து கைவிட்டார்கள். நம்பிக்கையை கொடுத்த பின்னர் கைவிட்ட பிறகு மனிதர்களில் யாரையும் இனி நம்புவதற்கில்லை, என் இறைவனே என்று நான் வானத்தை நோக்குகின்றேன், இது சத்தியம், வானங்களில் இருக்கிறது உங்களுடைய வாழ்வாதாரங்களும் நீங்கள் அறிவிக்கப்பட்ட தேவைகளும். ஏன் வானத்தை நோக்குகின்றது இறுதியாக என்பதை நீங்கள் அறியுங்கள். இறைவனே என்று திரும்ப கடவுளே என்று திரும்புகின்றீர்கள், கடவுள் இல்லை, நீங்கள் வாக்களிக்கப்பட்டது அங்கு இருக்கின்றது என்பதை அறியுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான். எனவே வானங்களும் பூமியும் உங்களுடைய ஒரு எண்ணத்துக்கு அடிபணியும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். உங்களுடைய எண்ணத்திற்கு அப்பால் வானங்களுக்கும் பூமிக்கும் அனுமதி இல்லை. நீங்கள் ரகசிய செய்திகளாக கொண்டிருக்கின்றீர்களே, அந்த ரகசிய செய்திகளில் கேடுகள் அடங்கியிருக்கின்றன, அந்த ரகசியத்தில் நன்மையும் அடங்கியிருக்கின்றன. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நன்மையை அதிகமாக விரும்புங்கள். அது உங்களுக்காக இருக்கட்டும் சிலருக்காக இருக்கட்டும், நன்மையை விரும்புங்கள். நீங்கள் ஒரு சொல்லை ரகசியமாக ஆக்கி வைக்கலாம் அல்லது பகிரங்கப்படுத்தலாம். நிச்சயமாக இறைவன் நன்கறிந்தவன். அங்கு என்ன இருக்கிறது என்பதை, எதனை ஒட்டி இந்த நன்மையும் தீமையும் பிறந்து கொண்டிருக்கிறேன் என்றால், நான் மறந்துவிட்ட அவ்வளவு ரகசியங்களின் தீமைகளும் நன்மைகளையும் ஒட்டி தான் நான் நல்ல எண்ணங்களிலும் இருக்கின்றேன், கெட்ட எண்ணங்களிலும் இருக்கின்றேன். நன்மையை உங்களுடைய பாக்கியதையாக கொள்ளுங்கள், அது உங்களுக்கான பாதையை அமைக்கும். யாரொருவரும் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் சரி கெட்டதாக இருக்குமானால் அறிவில்லாதவர்கள், ஷைத்தான்களுடைய பிறவிகள், குற்றலிகள் என்பதை அறிய வேண்டும். நல்ல விஷயங்களை யார் பேசுகின்றார்களோ அவர்கள் தேவதூதர்களாகவும் இருப்பார்கள் என்பதை அறிய வேண்டும். நன்மையானவற்றின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறுவார்கள். நம்பிக்கை உங்கள் மீது அல்ல, இறைவன் மீது. அந்த ரகசியமும் என்னிடம் இருக்கிறது, நான் தான் முயற்சிக்க வேண்டும் என்ற ரகசிய செய்தி எனக்கு அறிவிக்கப்பட்டுவிட்டது, என்னுடைய முயற்சி தான் வாழ்க்கை இருக்கிறது என்ற அந்த ரகசிய செய்தி அறிவிக்கப்பட்டுவிட்டது. இந்த இரண்டுமே கேடானவை. உங்களுடைய முயற்சி என்பது செய்து பார்க்கலாம் என்று நீங்கள் சூதாடக்கூடிய ஒரு முயற்சி. நான் செய்து முடித்துவிடுவேன், இவ்விதமாக நான் இந்த நேரத்தில் இந்த காலத்தில் முடிப்பேன் என்று கூறுவதற்கில்லை. முன்பின் அமையும், உங்களுக்கு சுவதாக அமையும், பாதகமாக அமையும், சாதகமாக அமையும், எப்படி வேண்டும் அமையலாம். இவ்விதமாக ஒரு சூதாட்டம் தான் உங்களுடைய முயற்சி அனைத்தும். முயற்சி தான் உங்களுக்கு திருவினையாக்கும் என்று கூறுகின்றார்கள். அது திருவினையாக்கும் என்பதுதான் சரியான வார்த்தை. ஏனென்றால் நான் சூதாட்ட களத்தில் இருக்கின்றேன். ஒரு சமயம் நன்மையாக இருக்கும், அடுத்த நேரம் எல்லாமே தொலைந்து போகும், தெருவு கொண்டிருவேன். ஆனால் அது திருவினையாக்கும், தெய்வ வினையாக்கும் என்று கூறுவார்கள். அங்கு கெட்ட ஒரு வார்த்தை ரகசிய செய்தியாக அது தெய்வ வாக்காக அமைக்கப்பட்டுவிட்டது. நான் நம்பிக்கை கொண்டேன். இதிலிருந்து என்னுடைய முயற்சிகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் கடும் முயற்சிகளோடு கலைப்போடு நான் வீடு திரும்பக்கூடியவனாக இருக்கின்றேன். இறுதியில் என்னுடைய முயற்சியின் பலன் இல்லை என்று ஆகும் பொழுது விரக்தியுடன் நான் என்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வேனோ அந்த விதமாகிவிடுகின்றேன். உங்களுடைய எண்ணங்களை கவனியுங்கள். அந்த எண்ணங்களில் இருக்கக்கூடியது, உங்களுடைய மனதில் இருக்கக்கூடியதை இறைவன் நிச்சயமாக துல்லியமாக நுட்பமாக நன்கறிபவன். நீங்கள் உங்களுடைய எண்ணத்தின் மீது சத்தியமாக என் இறைவனே, நீ என் இதயத்தை பாதுகாத்துக்கொள், அதில் எந்த கேடும் நடையக்கூடாது என்று நான் உடன் திரும்புகின்றேன். இறைவனே, உங்களுடைய எண்ணம் விதமாக அமைய வேண்டும். எந்த ஒரு நேரத்திலும் உங்களுடைய உள்ளத்தை தோண்டுங்கள். புதையல்கள் அங்கு இருக்கின்றன. உங்களுக்கான கேடுகளும் இருக்கின்றன, உங்களுக்கான நன்மைகளும் இருக்கின்றன. மாபெரும் புதையல்கள், வானங்களையும் தாண்டி நீங்கள் செல்லக்கூடிய அந்த சொர்க்கவன புதையல்கள் எல்லாம், அந்த பாதைகள் எல்லாம் அங்கு அமைந்து கிடக்கின்றன. உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக நன்மையை மேற்கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களில் நன்மையை மேற்கொள்ளுங்கள். வீட்டில் ஒரு சின்ன பிரச்சனை சரியாக போகும்போது நன்மை ஏற்படுத்துங்கள். சரியாக வேண்டும் என்று இறைவன் அறிவிக்கின்றான், அதனை நான் தொடர்கின்றேன், பின்பற்றுகின்றேன். இறைவனை பின்பற்றக்கூடிய அந்த பாதையின் மீது நீங்கள் நிலைத்திருங்கள். உங்களுக்காக இறைவன் தன்புறத்திலிருந்து ஆறுதலை கொடுத்திருக்கின்றான், ஆதரவையும் கொடுத்திருக்கின்றான், அரவணைப்பையும் கொண்டிருக்கின்றான், அமைதி ஏற்படுத்தியிருக்கின்றான். இந்த அமைதிக்கு பாதகமாக உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதத்திலும் நீங்கள் முயற்சிக்க வேண்டாம். மனதில் ரகசியம் எண்ணங்களை கொள்ள வேண்டாம். அதற்கு நிகரான ஒரு விளைச்சல்கள் எதுவுமே கிடையாது. தீமையை கொண்டுவிட்டால் தீமைக்குரிய அந்த நிகழ்வுகள் கண்டிப்பாக நிகழும். நன்மையை கொண்டுவிட்டால் உங்களுடைய முயற்சிக்கு அப்பால் இறைவனுடைய புறத்திலிருந்து அழகான நன்மைகள் இறைவனுடைய வாக்குகளாக உங்கள் மீது அமையும். உங்களுக்கு பேராற்றலையும் தருவான். தன் புறமிருந்து நீங்கள் விரும்பிய காரியங்களை ஆற்றிக்கொள்வதற்காக வேண்டி எண்ணங்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். நானும் உதவி செய்வேன், நீங்களும் அந்த வானங்களின் மீது கட்டளையிடுங்கள். உங்களை விருப்பம்தான் கட்டளை, அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது உங்களுக்காக தாழ்ந்து பூமிக்கு வர வேண்டும் என்பதை அறியுங்கள். வானங்களையும் பூமியையும் உங்களுடைய அடிமைகளாக ஆக்கியிருக்கின்றான், உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக ஆக்கியிருக்கின்றான். இவற்றில் எந்த ஒரு பொருளையுமே உங்களுக்கு வணக்கத்துக்குரியதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாம். சூரியனும் சரி, சந்திரனும் சரி, வானங்களும் சரி, பூமியும் சரி, எனக்கு அடிமைகள் என்பதை இன்று நீங்கள் உணர வேண்டும். ஆனால் ரகசிய செய்திகளாக ஆக்கப்பட்டிருக்கின்றீர்கள். இவையெல்லாம் உங்களுக்கு மாபெரும் ஆற்றலை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவற்றில் எது வேண்டாம் வணங்கலாம் என்று நிச்சயமாக இல்லை. அவை என்னை வணங்கக்கூடியவை. இறைவன் ஒருவனைத் தவிர நான் வணங்குவதற்கில்லை. படைக்கப்பட்ட அவ்வளவுமே இறைவனால் படைக்கப்பட்டவை. நானும் படைக்கப்பட்டவன். ரகசிய செய்தியில் மிக அழகான ரகசிய செய்தி, மனிதன் என்பவன் மிக உயர்ந்த அந்தஸ்தில் அமைக்கப்பட்டிருக்கின்றான். மிக அழகான அமைப்பில் அமைக்கப்பட்டிருக்கின்றான். அவனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் வேறு எதற்கும் கிடையாது, எந்த படைப்பும் கிடையாது. இதனை நாம் அறிகின்றோம். அறிந்த பிறகும் அதையும் சிந்திக்கவில்லை, எந்த விதத்தில் என்று சிந்திக்கவில்லை. எப்படி என்னுடைய எண்ணங்கள் வானங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றன, அந்த எண்ணங்களை நான் வானங்களை பார்க்காமல் வானங்களில் அமைந்திருக்கின்றது, இறைவனுடைய கட்டளைக்காக காத்திருக்கின்றது, எனக்காக இறங்கி வருவதற்காக வேண்டி என்று இருக்கும் பொழுது, பூமியில் உள்ள அவ்வளவு பொருள்களையும் நம்பினேன், அவ்வளவு மனிதர்களையும் நம்பினேன், அவ்வளவு வழிமுறைகளையும் நம்பினேன், இறுதியாக ஒன்றுமே எனக்கு கைகூடவில்லை என்று இருக்கும் பொழுது வானத்தின் பக்கம் முற்படுகின்றேன். அந்த வானத்தில் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆதாரமும், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட அந்த சத்தியமும் இறைவன் அனுமதிக்காக காத்திருக்கின்றன என்பதை அறியுங்கள். உங்களுடைய உள்ளங்களை நீங்கள் எதிர்க்காத வரையில் நீங்கள் இறைவனை எதிர்க்கவில்லை. உங்களுடைய உள்ளங்களில் நீங்கள் தீமைகளை கொண்டிருக்காத வரையில் நீங்கள் உங்களுடைய இறைவனை போற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய தூய்மையை சத்தியத்தின் அடிப்படையில் உங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். கவலைப்படுவதற்கோ, வெறித்து பார்ப்பதற்கோ, துக்கத்தில் உறைந்து போவதற்கோ, பிரீதியில் நான் பதட்டப்படுவதற்கோ எதுவுமே கிடையாது. உங்களுடைய உள்ளத்தின் மீது சத்தியமாக ஒவ்வொரு தேவைக்கும் அழகான செய்தி இருக்கின்றது. அந்த அழகான செய்தியை விட்டு நான் கெட்ட செய்திகளைத்தான் அதிகமாக நம்புகின்றேன். இதற்கு காரணம், ரகசிய செய்திகள் அடங்கியிருப்பவை அனைத்தும் மனிதர்களால் கற்பித்துக் கொடுக்கப்பட்டவை, ஏற்றுக்கொண்டு மறந்துவிட்டேன், அதை திருத்திக் கொள்ளவில்லை. ரகசியங்கள் அடுந்தி போய்விட்டன. ஆனாலும் அதிலிருந்து விளைச்சல்கள் பெருகிக் கொண்டிருக்கின்றன. வித்துக்கள் உலர்ந்ததும் பசுமையானதுமாக இருந்தாலும், அது பூமியின் ஆழத்தில் இருந்தாலும் சரி, அதனையும் இறைவன் நான் கருகின்றான். இவ்விதமாக எனக்காக வித்திடப்பட்டவை நான் வாடும் காலங்களிலேயே, இளமை பருவத்திலேயே, குழந்தையாக இருக்கும்பொழுது வித்திட்டதும் கூட கெட்ட வார்த்தைகளாக இருந்தால் அதுவும் பதிந்து விட்டது. அதனை அடிப்பவனும் அவன்தான், அதை வளர்ப்பவனும் அவன்தான். நீங்கள் எந்த அளவுக்கு சிந்திக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு அந்த வித்துக்களை மேல்வரையாக கொண்டு வந்து அதற்குரிய தீமைகளை நீக்கி அந்த வித்துக்களை அகற்றக்கூடிய அந்த ஒரு விருப்பத்தை இறைவன் அமைப்பான். அந்த வித்து அகன்று விட்டது. கெட்ட மரம் வளர்வதை நான் இன்று முளையிலேயே கீழடிக்கின்றேன். முளையில் மட்டுமல்ல, விதை பருவத்திலேயே அதனை நான் நீக்குகின்றேன். அது உருவாவதற்கு முன்பாக உள்ளத்தின் ஆழத்தில் கிடக்கக்கூடிய சிறு வித்துக்களும் உலர்ந்ததும் பசுமையானது என்று நினைக்கின்றான். உலர்ந்தது, கெட்டது, பசுமையானது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. நான் எதுவுமே செய்யவில்லை, நான் இந்த பாவம் செய்யவில்லை, எனக்காக எல்லா திரும்ப வந்து கொண்டிருக்கின்றன. சேர்ந்து துணரங்கள். இறைவன் யாரொருவரையும் அவருடைய சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்துவதில்லை. அழகான சோதனைகளாக நீங்கள் கஷ்டங்களுக்கு ஆகுவதற்கு முன்பாகவே உங்களுடைய உள்ளத்தில் அமைதியின்மையையும் கவலையையும் ஏற்படுத்தியிருக்கின்றான். இன்ன விதத்தில் என்று நீங்கள் அறியாதவாறு. இதற்கு காரணம், என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய இரகசிய செய்திகள், கெட்ட செய்திகள் அடைந்துவிட்டன. அதனை நான் தோண்டி எடுக்காத வரையில், சிந்தனை என்பது தோண்டி எடுக்கலாம், அதனை நான் சிந்தித்து உணராத வரையில் இறைவன் அந்த வேதனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றான். என் இறைவனே, எனக்கு நல்லறிவை கொடு. சிந்திக்கும் சக்தியையும், சீரிய பாதையையும், தெளிவான நடத்தையையும், நன்மையான நேர்மையான பாதையில் நான் வளர்ந்தோங்கக்கூடிய அந்த பாத்திரையையும் எனக்கு நீ அளிப்பாயாக இறைவனே என்று இறைவன் பக்கம் திரும்புங்கள். ஒரு செய்திக்காக, உங்களிடமிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைக்காக என் இறைவனை அனைத்து பாவங்களையும் மன்னித்துவிடு. நீ எனக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை தேர்தல் எதனையும் நான் நம்பக்கூடாது இறைவனே, என்னை பாதுகாப்பாயாக என்று நீங்கள் உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். நிச்சயமாக உங்களுடைய இறைவன் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். ஒவ்வொரு அசைவையும், உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் அறிகிறீர்கள், நான் வெறுமையாக இருக்கின்றேன், பெருங்கையோடு இருக்கின்றேன், வறுமையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன், எனக்கு எல்லாம் ஒரு நல்ல காலம் உண்டா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள். நல்ல காலம் வேண்டும் என்று கூறிய பிறகு நல்ல காலம் உண்டா என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றமே நமக்கு என்ன? ரகசிய செய்திகளாக அறிந்துவிட்டன என்னுடைய இருதயத்தில். சிறு வயதில் கற்பித்துக் கொடுத்தது, நீ உழைத்துத்தான் வாழ வேண்டும் என்று. வயதாகிவிட்டால் நான் உழைக்க முடியாது, நான் எப்படி வாழப்போகின்றேன்? அடுத்த கேள்வி. இறைவன் கொண்டு வருகின்றான், இருந்தாலும் நீ உழைத்துத்தான் வாழ வேண்டும். என்றும் செய்தி அறிவிக்கப்படுகின்றது. உழைத்து வாழ்ந்தால்தான் சாப்பிட்டால்தான் உடலில் ஒட்டும் என்ற பேச்சும் இருக்கிறது. இதனையும் ஏற்றுக்கொண்டேன். சின்ன குழந்தைங்கள்லாம் உழைச்சி சாப்பிடுதா? இல்லை. உழைச்சாதான் பசி வருதா? மூணு வேளையும் உட்கார்ந்து சாப்பிட்டா எத்தனை பேர் பொறுக்க மாட்டாங்க? உழைத்தால்தான் உடலில் ஒட்டும் என்றால் உழைத்தால்தான் பசியும் எடுக்க வேண்டும். சும்மா இருந்தால் பசி இருக்கக்கூடாது. பசியை உருவாக்குவது இறைவன். உழைப்புக்கும் பசிக்கும் எந்த சம்மந்தம் இருக்கிறதா என்று கேட்டால் உழைப்பு களைப்பு ஏற்படுத்தும். பசி உங்களுக்கு மனநிறைவையும் இன்னும் வாழ வேண்டும் என்ற அந்த அழகையும் முழுமையான அந்த உணவூட்டின் காரணமாக உணர்வுகளும் புதுப்பிக்கப்பட்டவையாக உணர்வுகளும் தூய்மையாக மற்றவர்களுக்கும் நன்மை ஏற்பட வேண்டும் என்று நல்ல விதத்தில் நல்ல விஷயங்களை ஏற்கக்கூடியதும் தீமையை நீக்கக்கூடியதுமான அந்த உணர்வு ஏற்படுகின்றது. இவர்கள் அறியாமலேயே செய்திகள் நல்ல செய்திகள் அவங்களுடைய உள்ளங்களில் அமைகின்றன. அது ரகசியமாகவும் பாதுகாக்கப்படுகின்றது. அந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்பட்டவையாக இருக்கின்றன. என்னுடைய கேடான ரகசியங்கள் அவ்வளவும் எனக்கே வினையாக அமையுமாறு அதுவும் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. சிந்தித்து உணராத வரையில் ஒவ்வொரு கஷ்டத்திற்கும் பின்னால் ரகசிய செய்தி அமைந்திருக்கின்றது. அந்த ரகசியம் வானங்களில் பதிவாகி இருக்கின்றது. அந்த வானங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டளை அதற்குரிய சூழ்நிலை ஏற்படுத்துங்கள். அவருக்கு உங்களை சுற்றிலும் அந்த சூழ்நிலைகள் இயற்கையிலும் ஏற்படும், மனிதர்களிலும் ஏற்படும், உங்களுடைய குழந்தைகளிலும் ஏற்படும், உங்களுடைய மனைவி மக்கள் குடும்பத்தாரையும் ஏற்படும். நீங்கள் அந்த சோதனையை அனுபவிக்க வேண்டி இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாவது எப்படி என்பது உங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு நாம் பின்தங்கிவிடுவோம் நம்முடைய அறிவாற்றலின் அடிப்படையில். உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கஷ்டத்தையும் சிந்தித்து பாருங்கள். அது வேண்டாம் என்று தோன்றும், அந்த வேண்டாம் என்ற செய்தியை முழுமையாக்குங்கள். அதனையே விரும்புங்கள். அதன்பால் நீங்கள் திரும்புங்கள். அதனை வேண்டியவர்களாக இருங்கள். இதற்கப்பால் என்னுடைய வாழ்க்கையில் எதுவும் கிடையாது. இதனை விரும்புவது ஒன்றுதான். மனதை விட்டுவிடாதீர்கள் என்று கூறுவார்கள். இறுதி காலங்களில் அந்த நாளில் நீங்கள் விட்டாலும் விட்டாட்டாலும் உங்களுக்கு நேர வேண்டியது நிகழ்ந்து விடும். ஏனென்றால் நிகழ வேண்டியது நிகழ்ந்து விட்டது. அதற்கு முன்பாக பல காலங்கள் சென்றன. வேண்டாம் என்பதை உங்களுக்கு அறிவித்து நம்புங்கள். வேண்டும் என்று இந்த சூழ்நிலைகள் வேண்டாம், கெட்ட சூழ்நிலைகள் வேண்டாம் என்று நீங்கள் விரும்புங்கள். நன்மையான சூழ்நிலைகள் அதற்கு பதிலாக அமைய வேண்டும் என்று விரும்புங்கள். கெட்ட சூழ்நிலைகள் வாழ்ந்த பிறகு நன்மையான சூழ்நிலை வேண்டும் என்று நீங்கள் ஒரு காலம் விரும்ப வேண்டாம். இது வருவதற்கு முன்பாக செய்தி அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நன்மையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், நல்ல செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள். கெட்ட செய்திகளும் இருக்கின்றன, அதையே ஏற்று பழகியாகிவிட்டது. கெட்டது கெட்டது அதை மட்டும்தான் நான் நம்புகின்றேனே தவிர, பார்க்கின்றேனே தவிர, அதற்கு மாறாக ஒரு செய்தி இது வேண்டாம் என்று பெறக்கூடிய இறைவனுடைய செய்தியை ஒரு காலம் நான் ஏற்றுக்கொள்வதில்லை, கவனிப்பதும் இல்லை. சிந்தித்து உணராதவர்கள் மீது இறைவன் வேதனை ஏற்படுத்துகின்றான். அத்தியாயம் 64:4 4 வானங்களிலும் பூமியிலும் உள்ளவற்றை அவன் அறிகின்றான். உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் வானங்களையும் பூமியையும் ஏற்படுத்தியிருக்கின்றேன் தனித்தனியாக. நீங்கள் என்று கண்ணை மூடுகின்றீர்களோ அன்று உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய வானமும் பூமியும் நீங்கிவிட்டது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான உலகம் என்பதை அறிய வேண்டும். வானங்களும் பூமியும் தனித்தனியாக இயங்குகின்றன என்பதை அறிய வேண்டும். ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் ஒரு வானம் பூமி அல்ல. எல்லோரும் சுகபோகங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவன் தன் கஷ்டம் தாங்க முடியாமல் வானத்தை பார்க்கின்றான். அவனுக்கு மட்டும்தான் இப்பொழுது வானம் தெரிகின்றது, மற்ற யாருக்கும் கிடையாது. வானத்தில் எதுவும் இல்லை, மழையும் இல்லை, மேகமும் இல்லை, காற்றும் இல்லை. வானத்தை பார்க்கின்றான். எங்கே பார்க்கின்றான்? திரும்பி எப்படி உன்னுடைய கழுத்து வானத்தை நோக்கி திரும்பியது? ஏன் திரும்பியது? பூமியை பொய்த்து விட்டது. பூமியில் உள்ள மக்களோ மனிதர்களோ அதில் உள்ள பொருள்களோ எனக்கு உபயோகம் இல்லை, ஆனால் எனக்கு ஒரு தேவை இருக்கின்றது. இப்பொழுது வானத்தின் பக்கம் திருப்புவது இறைவன் தான். உங்களுக்கான செய்திகளும் நீங்கள் விரும்பியவையும் அங்கிருக்கின்றன. இப்பொழுது வானத்தின் மீது கட்டிடாதீர்கள். வானத்தை மிகக்கூடிய உங்கள் மனம் இருக்கின்றது. இறைவனுடைய வாக்கு எங்கு இருக்கின்றது? அதன் மீது நீங்கள் திரும்புங்கள். என் இறைவனை ஏற்றுக்கொண்டேன். நீ கொடுக்கக்கூடிய ஒரு வாக்கு இங்கு அமைந்திருக்கின்றது. அவ்வளவு துன்பங்களும் நீங்க வேண்டும். ஏற்றுக்கொண்டேன் இறைவனை. இப்பொழுதும் இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். வெறுமனை பேசிக் கொண்டிருக்கின்றாமா, சிந்தித்து உணர்ந்து பேசுகின்றாமா என்று இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அசைவிலும் ஒரு ஆதாரம் இருக்கின்றது. உங்களுடைய தலை அசையக்கூடிய ஒவ்வொரு அசைவிலும் ஒரு அத்தாட்சி இருக்கின்றது. என் இறைவனே, நீ எனக்கு வழிகாட்டி என்னுடைய அறிவை நீ புதுப்பித்து உன்னுடைய ஞானங்களை கொண்டு ஊட்டம் பெறவில்லை என்றால் நிச்சயமாக நான் நற்பெயர் இழந்தவனாக ஆகிவிடுவேன் என்று என் இறைவனே நீ என்னை பாதுகாத்துக்கொள் என்று உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்ப வேண்டும். உங்களுடைய இருதயங்களின் பக்கம் திரும்பங்கள். மனிதனுக்கும் அவன் இருதயத்திற்குள்ளேயே இறைவனுடைய ஆட்சியதிகாரம் இருக்கின்றது. வானங்களுக்கும் பூமிக்கிடையே அவனுடைய ஆட்சியதிகாரம் இருக்கின்றது. மனிதன் என்பவன் இந்த உடலை கொண்டு அவன் மனிதனாக நடைமுறை கொண்டிருக்கின்றான். உள்ளத்தை கொண்டு இறைவன் அவனை சேவையாக்குகின்றான், உருவாக்குகின்றான். உங்களை படைத்தவன் அவன்தான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்களுடைய அப்பாவோ அம்மாவோ உங்களை படைக்கவில்லை. அப்பாவும் அம்மாவும் அவர்களும் படைக்கப்பட்டவர்கள் தான், தங்களை தங்களை படைத்துக் கொள்ளவில்லை. அவ்வாறு இருக்கும் பொழுது படைப்பாளன் கூறுகின்றான், உங்களுடைய மனதையும் படைத்து அந்த மனதை ஒரு பார்க்க முடியாத ஒரு அழகான அமைப்பாக அந்த நெஞ்சத்தில் அமைத்து அதில் தன்னுடைய ஆற்றலை அழகான செய்தியாக அங்கு அமைக்கின்றான். தன்னுடைய பேராற்றலை அழகான செய்தியாக அமைக்கின்றான். கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். இது ஒட்டுமொத்தமாக என்னுடைய வாழ்க்கையினுடைய தேவையாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் கவலையும் பயமும் இல்லாத வாழ்க்கை, துக்கமும் நீக்கப்பட்ட வாழ்க்கை, துயரங்கள் தொடராத வாழ்க்கை, சொர்க்க வாழ்க்கை என்று. உலகம் நிறைய பொருள்களை கொண்டிருக்கலாம், தங்கத்தையே கொண்டிருக்கலாம், இன்னும் இதை போன்ற ஒரு பங்கு கொண்டிருக்கலாம். இந்த உலகம் நிறைய எனக்கு ஒரு தீமை வந்துவிட்டால் அந்த இடர்பாடு நீங்குவதற்காக வேண்டி இவை அவ்வளவையும் மீட்டுப் பொருளாக கொடுத்துட நான் ஆடுவேன், வேண்டாம் என்று அறிந்திருக்கின்றீர்கள். இப்பொழுதும் சரி, எனக்கு பணம் வேண்டும் என்று கேட்கின்றமே தவிர அருள் வேண்டும் என்று கேட்பதில்லை. அந்த அருள் இல்லாத நிலையில், மனம் பெரும் தாங்களாக அமையக்கூடிய அந்த சூழ்நிலையில், என் மனதின் அமைதிக்காக வேண்டி உலகத்தில் நான் அவ்வளவும் தங்கமாக வைத்திருந்தாலும், இன்னொரு பங்கு வைத்திருந்தாலும், அவ்வளவும் இதற்கு மீட்டுப் பொருளாக கொடுத்துவிட நாடுவேன், அந்த சத்தியம் இருக்கின்றது. எனக்கு உயிர் பிழைத்தால் போதும், சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம் என்று கூறக்கூடியவர்கள் இன்றும் இருக்கின்றார்கள். அதுதான் சத்தியமும் கூட. யாரையாவது ஒரு கட்டத்தை கொண்டு போய் வைத்துவிட்டு நீ உயிர் வேண்டும் என்றால் பணத்தை கொடு என்று கேட்டு அவளையும் கொடுத்துடுவார்கள், எனக்கு உயிர் தான் வேண்டும், அந்த மனிதன் வேண்டும், திரும்பக்கூடிய என்று. இவ்வளவும் தெரிந்த பிறகும் பணம் என்ற ஒன்றை தவிர நாம் கேட்பதில்லை. எனக்கு நான் வேண்டும் என்று கேளுங்கள், என் உயிர் வேண்டும், என்னுடைய மனம் வேண்டும், என்னுடைய குணம் வேண்டும் என்று கேளுங்கள். உங்களுடைய தேவைகள் அவ்வளவும் வானங்களில் இருந்து இறங்க வேண்டியதாக இருக்கின்றது. உயிருக்காக வானங்கள் படைக்கப்படவில்லை. நீங்கள் ரகசியமாக்கி வைத்திருக்கின்றீர்களே, அதில் பல கேடுகள் இருக்கின்றன. உங்களை பற்றி தவறான எண்ணம் கொண்டு கேட்டேன், இதற்கான நிகழ்வுகள் என்ன நிகழும் என்று இதை அறிவிக்கின்றான். யாரோ ஒருவர் சொல்லை கேட்டுக்கொண்டு, இவர் தவறானவர் என்று சொல்லை கேட்டுக்கொண்டு, நான் அவரை பார்ப்பதற்கு முன்பாகவே அவரை பற்றி தவறான கொண்டிருக்கின்றேன். ஆனால் அவருக்கும் உங்களை பற்றி தெரியாது, உங்களை பற்றி தவறான எண்ணம் அவர்கள் கிடையாது. ஏனென்றால் அவர்கள் உங்களை பற்றி தெரியாது. ஒருவரை நான் அடிச்சேன்னு சொன்னால், ஆனால் அவர் என்னை திரும்பி அடிக்கலை, அவர் எனக்கு அடிக்கணும் நோக்கம் கிடையாது, அப்படி இருக்கும் பொழுது நான் குற்றவாளியாகிறேன், அவர் அப்பாவியாக ஆகிறார். நிரபராதி மட்டுமல்ல, அப்பாவியாக இருக்கின்றார். ஒரு நிரபராதியின் மீது நான் ஒரு படிச்சொலை வைத்திருக்கின்றேன், அவருக்கு என்னை பற்றி தெரியாது, எனக்கு எந்த கேடும் செய்யவில்லை, ஆனால் ஊர் சொல்லை கேட்டுக்கொண்டு இவர் இத்தகையவர் என்று அவர் மீது ஒரு படிச்சொலை நான் அமைத்திருக்கின்றேன். ஒரு நிரபராதியின் மீது அநியாயமாக அக்கிரமமாக ஒரு எண்ணத்தை ரகசியமாக்கி வைத்திருக்கின்றேன், இதற்குரிய கூலி அவருடைய பாவங்களை நீங்கள் சுமக்க இருக்கின்றீர்கள். வெகு விரைவில் அவருடைய பாவங்கள் வானங்களில் அது அங்கு நிர்மாணிக்கப்பட்டதாக இருக்கின்றது, அது வரையறுக்கப்பட்டதாக இருக்கின்றது. எப்பொழுது நான் அவரை குறை கொண்டிருக்கின்றேனோ, குறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேனோ, அவரை பற்றி தவறாக பேசிக் கொண்டிருக்கின்றேனோ, அதே நேரத்தில் அவர் என்னை பற்றி தெரியாததன் காரணமாக என் மீது அவருக்கு எந்த கோபமும் இல்லை. தெளிவாக இருந்து கொள்ளுங்கள், நான் ஒருவருக்கு அநியாயம் செய்கின்றேன், ஆனால் அவர் எனக்கு அநியாயம் செய்யவில்லை. தெரிந்த பிறகு அநியாயம் செய்யவில்லை, அப்படியானால் அவருடைய பாவச்சுமையை நான் சுமக்க இருக்கின்றேன். இறைவன் அவன் புறத்திலிருந்து எனக்கு இந்த வேதனையை நிர்ணயித்து விட்டான், அவருடைய பாவனை நீ சுமந்து கொள், அவ்வளவுதான். இது இறைவனமிருந்துள்ள விதிக்கப்பட்ட பங்காக இருக்கின்றது. அத்தியாயம் 5:29 இறைவன் கூறுகின்றான், என் பாவத்தையும் உன் பாவத்துடன் சுமந்து வருவதை நான் விரும்புகின்றேன் என்று. ஒருவன் ஒருவனுக்கு தீமை செய்யும் பொழுது, நீ எனக்கு கேடு செய்வதற்காக வேண்டி உன்னுடைய அவ்வளவு அதிகாரத்தையும் பிரயோகிப்பியானால், நிச்சயமாக நான் உனக்கு அதே கேடு செய்வதற்காக எந்த விதமான முயற்சியும் இருக்க மாட்டேன். எனினும் நீ செய்த இந்த குற்றத்திற்காக வேண்டி நான் உன்னை எந்த விதத்திலும் தீண்ட மாட்டேன். ஏன் தெரியுமா? என் பாவத்தையும் உன்னுடைய பாவத்திலும் சுமந்து வருவதை நான் விரும்புகின்றேன். நீ அப்போது நிச்சயமாக நரகவாசிகள் ஆகிவிடுவாய். அக்கிரமக்காரர்களுக்கு கூட இதுவே ஆகும். நான் அக்கிரமக்காரனாக வாழக்கூடாது, பிறர் பாவத்தை சுமக்கக்கூடிய அக்கிரமக்காரனாக ஆகக்கூடாது. யார் ஒருவரை பற்றியும் தவறான எண்ணம் வைக்க வேண்டாம். ஊர் உலகம் சொல்வதற்காக வேண்டி தெளிவாக காட்டப்பட்டாலும் சரி, எனக்கும் அவருக்கும் சம்பந்தமில்லாத நிலையில், நேரடியான பாதிப்பு ஏற்படாத வரையில், அவர்கள் மீது நான் எந்த விதமான குற்றமோ குறைகளோ கொண்டு நான் வாழப்போவதில்லை, அவருடைய பாவத்தை நான் சுமப்போன் இல்லை என்று நீங்கள் உங்களுடைய உள்ளத்தில் உறுதி கொள்ளுங்கள். பெரும்பாலான கஷ்டங்கள் இதிலிருந்து விளைகின்றன. ரகசிய செய்திகள் உள்ளது. யார் மீது நீங்கள் ஒரு குறை கொண்டிருக்கின்றீர்களோ, அந்த மனிதருக்கும் உங்களுக்கும் நேரடியான எந்த விதமான தொடர்பும் இல்லாத நிலையில், அவர் உங்கள் மீது தன்னுடைய கேடுகளை பிரயோகிக்காத வரையில், நீங்கள் அவர்கள் மீது கேடுகளை பிரயோகிக்காதவர்கள். ரெண்டு பேரும் தனித்தனியான மனிதர்கள், ஆனால் ஊசல்களை கேட்டுக்கொண்டு தவறான அபிப்பிராயத்தை வைத்திருக்கின்றேன். இந்த அபிப்பிராயங்கள் உங்களுடைய பேப்பர்களை படிக்கும் பொழுதும் நியூஸ் செய்தியை கேட்கும் போதும் இவ்வளவு மோசமானவனா நன்றாக தெரியும். மோசமானவர்கள் அவ்வளவு பேரும் விடுபட்டு விட்டார்கள். யார் நிரபராக இருக்கின்றார்களோ அவர்கள் மலிகடாவாக ஆக்கப்படுகின்றார்கள். இது இன்றைய அரசாங்கத்தினுடைய சூழ்நிலை. யாராவது ஒருவர் ஒரு தகவல் பார்த்துருந்தா கூட வந்து போட்டோ போட்டு காட்ட வேண்டியது இந்த செய்தி தொடர்பாளர்களுடைய வேலையா இருக்குது. ஆனால் கொள்ள கொள்ளையா அடிக்கிற ஆயிரம் கோடிக்கணக்கான ஆயிரங்கள் அவங்க ஆயிரக்கணக்கான கோடிகள் அவங்களுக்கு கொள்ளையடிச்சாலும் சரி அவங்க பத்தி நியூஸ் வரக்கூடாது. ஹை ப்ரொஃபைல் கேசஸ், லோ ப்ரொஃபைல் கேசஸ், இதை பார்த்து கொண்டா நீங்கள் ஒருவர் மீது ஒரு தவறான அபிப்பிராயம் கொள்வீர்கள். இவர் விபச்சாரம் செய்து விட்டார் என்று ஒரு பெண்ணை காட்டுவார்கள். ஆனால் விபச்சாரமே வாழ்க்கையாக அமைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் பெரும் புலிகளாக இருப்பார்கள். அவர்களை பற்றி செய்தி வரக்கூடாது. எப்படி நீங்கள் தீர்மானிக்கின்றீர்கள்? இடம் புரியாத நிலையில், தானே சவால் செய்கின்றோம் என்று அறியாத நிலையில், பலவிதமான சூழ்நிலைகள் நாம் ஆக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். செய்திகளை படிப்பதும் செய்திகளை கேட்பதும் நாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அவ்வளவும் நமக்கே கேடானவை. ஒரு செய்தி கூட உண்மையானதல்ல. கண்டதையெல்லாம் கேட்டதையெல்லாம் போடுவார்கள். சைத்தான்களுடைய வேலை. அவர்களோடு நாம் காலங்காத்தால் உட்கார்ந்து பேர் படிச்சுட்டுமே, அது ஏதாவது ஒரு நல்ல செய்தி இருக்குமான் கேட்டு பாருங்க, இருக்காது. கெட்டதை விளக்கி வாங்கிறது அதிகாலையில் முதல் வேலையாக. இந்த தரித்திரம் படித்ததை படித்ததுக்கு அப்புறமா வீட்டில் நல்லதாக நினைக்கும். இரவு போகிறது தூக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தரித்திரம் படித்த செய்தியெல்லாம் கேட்டு தூங்க போகிறமே, அந்த தூக்கத்தை கொண்டு வருபவன் இறைவன் தான். அந்த தூக்கத்தில் உங்களுக்கு அழகான செய்திகள் இருக்கின்றன. களைப்பு நீங்குகின்றது, உங்களுக்கு ஓய்வு இருக்கின்றது, மனம் தூய்மைப்படுத்தப்படுகின்றது, மனதிற்கு ஒரு உற்சாகமும் உயிரோட்டம் கொடுக்கப்படுகின்றது. மறுநாளில் உங்களுடைய அந்த உடலானது அவ்வளோ சுறுசுறுப்பாகவும் தெம்பாகவும் களைப்பு நீங்கியவர்களாகவும் நீங்கள் இருந்திருக்கின்றீர்களே. இந்த ஒரு காரியத்தை நிகழ்த்துவதற்காக இறைவன் கண்ணை மூட செய்வதற்கு முன்பாக இந்த தரிசனம் பிடித்த பேச்சுக்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய உள்ளங்களில் வைத்திருப்பீர்களா? செய்தியை கேட்பதும் செய்தித்தாள்களை படிப்பதும் தொலைக்காட்சிகள் நியூஸ்களை பார்ப்பதும் போன்ற ஒரு கேடு, ஒரு துர்பாக்கியம் அந்த வீடுகளில் நிகழ்வது. இதற்கு அப்பால் எதுவும் கிடையாது. இதற்கு மோசமான எதுவும் கிடையாது. உங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். வானங்களின் செய்தியும் பூமியின் செய்தியும் ரகசிய செய்திகள் ஏகப்பட்டவை அடங்கி கிடக்கின்றன. அவற்றின் நல்லதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நினைவு கூறுங்கள். தீமையை நினைவு கூறுங்கள். அதை விளக்குவதற்காக வேண்டிய இரண்டும் பாவனை பற்றியெடுங்கள். நீங்கள் ரகசியமாக்கி வைப்பதை நீங்கள் மறந்துவிடுவீர்கள். மிகப்பெரும் கேடு, மறந்துவிடக்கூடாது. ஒவ்வொரு சூழ்நிலையும், துன்ப சூழ்நிலையிலும் இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது. நீங்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டேன் இறைவனே என்று உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். ஏற்றுக்கொண்டேன், ஏற்றுக்கொண்டேன், நிறைய வார்த்தைகள் நன்மைகள் அவ்வளவும் ஏற்றுக்கொண்டேன் என்ற அந்த செய்திகளை உங்களுடைய உள்ளத்தில் தாங்குங்கள். உங்களை இறைவன் கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய உள்ளங்களில் நிகழக்கூடிய ஒவ்வொரு அசைவையும் கவனிக்கின்றான். நுட்பமாக அறிவிப்பவன், கவனிப்பவன். அவனுடைய கவனிப்பிலிருந்தும் நாம் விடைபெற வேண்டாம். அவனுடைய கண்காணிப்பும் அவனுடைய கவனிப்பும் நமக்கு அவ்வளவு அத்தியாவசியமாக இருக்கின்றது. உங்களுடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய தீமைகளை நீக்குங்கள். எனக்கு கேடு, எனக்கு கேடு, எனக்கு கஷ்டம், எனக்கு துன்பம், எனக்கு வறுமை, எனக்கு பிரச்சனைகள் நீக்குங்கள். வேண்டாம் என்று கூறுகின்றான். அந்த வேண்டாம் என்றதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். எனக்கு பிரச்சனைகள் இருக்கின்றன, நீ வேண்டாம் என்று கூறுகின்றாய். சகலவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், உன்னுடைய வாக்கை ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. என்னை உறுதிப்படுத்தி வைப்பாயாக. லேசான பிரார்த்தனை, அழகான பிரார்த்தனை, இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இயற்கையாக தானே வரக்கூடியதுதான் அது. ஒரு கஷ்டம் இருக்கிறது வேண்டாம் என்று இருக்கிறதா இல்லையா? இங்கு கஷ்டம் இருக்கிறது வெளிப்படையாக இருக்கின்றது. நான் பார்க்கின்றேன், என்னுடைய துன்பங்கள் என்னை நெருக்கி அடித்துக் கொண்டு வருகின்றன, முடியெடுத்துக் கொண்டு என்னை நெருங்கி வருகின்றன. நான் என் மனம் நெருக்கடிக்குள்ளாகி கொண்டிருக்கின்றது, பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். இப்பொழுது வேண்டாம் என்ற செய்தி இருக்கிறதா இல்லையா? ரகசியமாக அழகான செய்தி, வேண்டாம், இது நிகழ வேண்டாம் என்று. அது யார் பேசுவது? உங்களுடைய இறைவன் உங்களுக்கு சமீபமாக இருந்து உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். இந்த ஒரு தேவை ஏற்றுக்கொள்ளுங்கள். இவை வானங்களிலும் பூமியிலும் நிகழ்கின்றன. அவ்வளவு படைகளும் உங்களுக்காக இறங்கும். உங்களை சுற்றிலும் இருக்கிற தீமைகள் உங்களை விட்டு நீங்கும். நெருங்க முடியாது யாரும். கெட்ட எண்ணங்களை கொண்டு கெட்ட சக்திகளாக இருக்கக்கூடிய நிலையில் நல்ல சக்தியாக நான் கொடுத்த ஒரு வாக்கை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள், அதனை விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். இந்த நல்ல சக்தியை நெருங்க முடியாது. எவ்வளவு சைவமாக இருந்தாலும் சரி, என்னை கைவிட்டுட வேண்டாம் இறைவன் கூறுகின்றான். எனக்கு கட்டுப்பட்டவை அனைத்தும் வானங்களிலிருந்து பூமி வரையிலும் நீங்கள் பார்க்க முடியாத படைகளை நான் உங்களுக்காக அனுப்பியிருக்கின்றேன். நற்செய்தி, அந்த நற்செய்தியுடைய சூழல் அவ்வளவு மாபெரும் சக்தியாக இருக்கின்றது. என்னுடைய சக்தி அங்கு நிறைந்திருக்கின்றது. நீங்கள் ஏன் கவலைப்படுகின்றீர்கள்? இறைவனுடைய உங்களுக்கான ஆறுதல் மிக்க அழகான செய்தி, ரகசிய செய்தி அங்கு இருக்கின்றது. சிந்தித்துணராதவர்கள் மீது வேதனை ஏற்படுத்துகின்றேன். அத்தியாயம் 10:100 வசனம், சிந்தித்து உணராதவர்கள் மீது நான் வேதனை ஏற்படுத்துகின்றேன், மீண்டும் மீண்டும் நினைவுற வேண்டும். உங்களுடைய நம்பிக்கையை பெருக்கிக் கொள்ளும் விதமாக நீங்கள் சிந்தித்து உணர்ந்து நன்மையை ஏற்றுக்கொண்டு அதிலேயே நீங்கள் வாழ வேண்டும் என்ற விருப்பத்தோடு என்னிடமும் அந்த சமர்ப்பணத்தை அமையுங்கள். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே, உன்னை தவிர கதி கிடையாது, சரணாகதி. இதற்கு பெயர் கும்பிடுதல். இறைவனை இப்பொழுது கும்பிட்டு படகுங்கள், சரணாகதி அடையுங்கள். உன்னை தவிர இந்த நற்செய்திக்கு எந்த வகையையும் எந்த வழியையும் எந்த மனிதனுடைய உதவியும் நான் நாட முடியாது என்ற இறைவனே, ஏற்றுக்கொண்டேன். உன்னிடமிருந்து எனக்கு ஒரு அதிகாரத்தை கொடு, உன்னிடமிருந்து எனக்கு ஒரு ஆற்றலை கொடு, ஒரு அத்தாட்சியை கொடு. ஒவ்வொரு முச்சிலும் நான் அத்தாட்சிகளோடு, உன்னுடைய அத்தாட்சியோடு வாழ வேண்டும். என்னுடைய அறிவை கொண்டு நான் வாழக்கூடாது இறைவனே. நான் படித்து படித்து செயலாற்ற வேண்டும். நீ படைத்தவன், உன்னுடைய ஒரு எண்ணம் அதனை செயல்படுத்த வேண்டும். இறந்தவர்களையும் உயிர்ப்பிப்பவன் நீ தான். உயிரற்றதிலிருந்து உயிரை கொண்டு வருபவன் நீ தான். உயிர் உள்ளதிலிருந்து உயிரற்றதை வெளிப்படுத்தவனும் நீ தான். ஏற்றுக்கொண்டேன் இறைவனே. உனக்கு நிகராக எந்த எதுவும் இல்லை. நீ ஒரு விஷயத்தை அறிவித்த பிறகு அதை ஏற்றுக்கொண்டால் எனக்கு நிகராக நீ பரிவாரம் செய்யக்கூடிய எவனும் இல்லை. உயர்ந்த மனித இனம் உன்னுடைய படைப்பினமாக இருக்கின்றது, அது உன்னுடைய வாக்காக இருக்கின்றது. எனக்கு கீழே இருக்கக்கூடிய அவ்வளவும் எனக்கு மாற்றமாக இருப்பினும் அவற்றை அடிப்பதும் உன்னுடைய கடமையாக இருக்கின்றது, அல்லது அவற்றை எனக்கு ஏதுவாக அமைப்பதும் உன்னுடைய கடமையாக இருக்கின்றது. என் இறைவன் மீது ஆணையாக என் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செய்தியையும் என் இறைவன் எனக்காக அளித்திருக்கக்கூடிய அழகான செய்தியாக நான் ஆக்குகின்றேன். தெளிவாக அறிய வேண்டும். என்னுடைய கேடுகளுக்கு காரணம் மறந்துவிட்ட அந்த கெட்ட ரகசியங்கள், அதை மீண்டும் நினைவு கொண்டு வந்து இரண்டு பாவமளிப்பு கேட்டால் தவிர அந்த ரகசிய செய்திகள் உங்களை இன்னும் மாட்டிக் கொண்டிருக்குமே தவிர நீக்கப்பட்டு நீங்கள் அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்வது பொதுவாது. எண்ணங்களின் மீது சத்தியமாக, வானங்களின் மீதும் சத்தியமாக, உங்களுடைய எண்ணங்கள் வானங்களில் பதிவாகின்றன. அதில் உங்களுக்கான நற்செயல் நல்லெண்ணத்திற்கு நற்குறியாகவும், கெட்ட எண்ணத்திற்கு உங்களுக்கு பாதகமாகவும் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களை சுற்றிலும் உங்களுக்குள்ளும் ஏற்படுத்துவார். நம்பிக்கை கொண்ட மக்கள் தங்களுடைய இருதயத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை நம்பிக்கை கொள்ளுங்கள். இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த ரகசிய செய்திகளின் மீது நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எனக்கே கேடாக ஒருவரை பற்றி தவறான எண்ணம் கொண்டிருப்பது என் இருதயத்துக்கு நான் செய்யக்கூடிய மாபெரும் கேடு. என்னுடைய வாழ்க்கை முழுமைக்கும் நான் என்னை பாதித்துக் கொள்ளக்கூடிய அந்த மாபெரும் கேடு. இந்த கெட்ட சக்திகளுடைய துணை கொண்டு நான் வாழக்கூடாது. நிச்சயமாக நல்ல சக்தியாக இருக்கக்கூடிய ஒரே இறை சக்தியை கொண்டு நான் வாழ விரும்புகின்றேன். அந்த செய்தி, ஒரே செய்தி, ரகசியமான செய்தி, சுகமாகுங்கள் என்று, விடுதலையாகுங்கள் என்று. யாரை பற்றிய தவறான எண்ணமும் கூடாது, ஊர் சொல்ல கேட்டு. யாரை பற்றிய அநியாயமான சந்தேகமும் கூடாது, ஊர் சொல்லி கேட்டு. நீங்கள் அக்கிரமக்காரர்களாக ஆகிவிடுவீர்கள். அவர்களுடைய பாவங்களை சேர்த்து நீங்கள் சுமப்பீர்கள். அவர்கள் நல்ல நிலையில் வாழும் பொழுது நீங்கள் மிக கேடான நிலையில் வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். அந்த நாளில் நீங்கள் உணர்வு பெறும்பொழுது ஒன்று இறைவன் மன்னிக்கலாம், மீண்டும் அந்த நபர்களோடு சேர்ந்து வாழ முடியும். அப்படி இல்லை என்றால் வாழ முடியாது. உங்களுடைய வேதனைகளில் கடைசி வரையில் வாழ வேண்டியதாக இருக்கும். எப்படி நாம் நம்முடைய இருதயத்தை இதுவரையில் கவனிக்காமல் இருந்தோம், இனியும் கவனிக்காமல் இருப்போமா? நிச்சயமாக இல்லை. நம் இறைவன் நம்முடைய இருதயத்தின் மீது ஆதிக்கம் புரிந்து கொண்டிருக்கின்றான். அந்த இருதயத்தை நீங்கள் தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய நன்மையை மட்டுமே நீங்கள் கவனியுங்கள். உங்களுக்கான சுகத்தை மட்டுமே நீங்கள் கவனியுங்கள். பிறரை பற்றி பிறகு பார்ப்போம். முதலில் நீங்கள் உங்களுக்கு தனக்குத்தானே கேடுகளை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய அந்த பாதையிலிருந்து விலகுங்கள். உங்களுக்கு நன்மைகள் பெருகும் பொழுது தானே உங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுக்காகவும் சிறப்பாக அமையும் என்பதை நம்பிக்கை கொள்ளுங்கள். என்னிடம் எந்த நன்மையும் இல்லாத நிலையில் பிறருக்கு நான் நன்மை செய்ய முடியாது. நீங்கள் எவரிடமும் சென்று எந்த ஒரு உதவியும் தேடக்கூடாது என்று மனதில் கொள்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். இது நல்ல செயலா கெட்ட செயலா? இது செல்ஃபிஷ்னஸ் இருந்தாலும், சுயநலமாக இருந்தாலும் பிறரை பாதிக்காத ஒரு செயலம், பிறருக்கு அநியாயமாக தொந்தரவு கொடுக்க தேவையில்லாத ஒரு செயலம். என்னை நான் பாதுகாத்துக் கொள்ள விரும்புகின்றேன். யாருடைய உதவியும் தேடவில்லை. பிறருக்கு என்னால் எந்த விதமான பாரமும் கிடையாது. என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமே என்ற அந்த பெரிய சுமையும் கிடையாது. அவர்களை அதிலிருந்து நான் விடுவித்து விட்டேன். இது நான் செல்ஃபிஷாக இருந்தாலும் சுயநலமாக இருந்தாலும் பிறருக்கு மறைமுகமாக செய்யக்கூடிய அழகான ஒரு நற்பண்பு என்னிடம் இருக்கின்றது. என் இறைவனை தவிர வேறு யார் எனக்கு உதவ முடியும்? என்னுடைய தேவைகளுக்கு, என்னுடைய உள்ளத்தின் தேவைகளுக்கும், என்னுடைய உடல் உள்ளுறுப்புகளின் தேவைகளுக்கும், என்னுடைய வெளியில் இருக்கக்கூடிய என்னுடைய சூழ்நிலைகளினுடைய எனக்கு சாதகமாக அமைக்கக்கூடிய தேவைகளுக்கும் இறைவனை தவிர வேறு யாரிடம் நான் திரும்ப முடியும்? இறைவன் ஒருவன் எனக்கு போதுமானவன் என்ற அந்த உண்மையை கொண்டு அவனிடம் நான் தஞ்சமடைகின்றேன். உங்களுடைய தீமைகள் அவ்வப்பொழுது உங்களுக்கு தலை காட்டும். அப்பொழுது என் இறைவனை வேண்டாம், இந்த தீமையிலிருந்து என்னை பாதுகாத்துக்கொள். மனதிற்குரிய ரகசிய செய்திகள் பல இருக்கின்றன. நான் மட்டும் வாழ வேண்டும், பிறரை கெடுத்து. இன்னொரு ரகசியம் இருக்கின்றது, நான் என்னை பாதுகாத்துக் கொண்டால் போதும், பிறருக்கு சுமையாக இருக்க வேண்டாம் என்று. இது அழகான செய்திகள் உள்ளது. பிறகு என் இறைவன் எனக்கு துணை இருந்தால் போதும், எதுவுமே எனக்கு வேண்டாம், அவன் ஒருவன் எனக்கு போதுமான என்ற அந்த ஒரு நல்லெண்ணத்தின் மீது மகா பெரும் சக்தியோடு நீங்கள் இணைந்து வாழ வேண்டிய அந்த சக்தியின் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். இப்பொழுதும் சரி, யாரொருவருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. கெட்ட செய்திகளை தாங்கி இருக்கக்கூடிய அந்த இதயத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் போதுமானது. நல்ல செய்தியும் கெட்டதும் இருக்கும் பொழுது எப்படி நாம் கெட்டதை மட்டும் தேர்ந்தெடுக்கின்றோம்? இதற்கு இறைவன் கூறுகின்றான், அத்தியாயம் 39:18, நீங்கள் பேச்சுக்களை கவனியமாக செய்ய ஏற்றுக்கொள்ளுங்கள். அத்தியாயம் 39:18 வசனம் இறைவன் கூறுகின்றான், பேச்சுக்களை கவனமாக செவியேற்றுக் கொள்ளுங்கள். இங்கு செவிதார்த்தி கேளுங்கள். அங்கு என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, என்னென்ன பேச்சுக்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பது செவிதார்த்தி கேளுங்கள். உங்களுடைய ரகசியங்கள் வெளிப்படக்கூடிய அந்த நேரம் பல எண்ணங்கள் உங்களை உருவாகிக் கொண்டிருக்கின்றன. வித்தியாசமான எண்ணங்கள், ஒன்று கொண்டு முரண்பட்ட எண்ணங்கள், நல்லதும் கெட்டதும் மாறி மாறி வரக்கூடியதும் குழப்பங்களே ஆகக்கூடியதும். கவனமாக கேளுங்கள். அந்த செய்திகளை தனித்தனியாக பிரித்துக் கொள்ளுங்கள். என்னென்ன செய்தி, இது சத்தியமானது அழகானது, இது கெட்டது, அவ்வளவுதான், மேஜராக பிரிங்க. இது நன்மையானது, இது அழகானது, இது நியாயமானது, இது எனக்கு வேண்டியது, அவ்வளவும். இது அநியாயமானது, இது குழப்பமானது, இது அசிங்கமானது, இதில் எந்த நன்மையும் இல்லை, கேடுகள் இழைக்கக்கூடியது, தனியாக பிரியுங்கள். ஒன்றை நீக்குங்கள், மற்றதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நேர் வாழ்க்கையில் அமைகின்றன, நேரான பாதையின் மீது அமைகின்றன. இறைவன் உங்களுக்கு நேரடியாக துணைபடுகின்றான், அவன் உங்களுக்கு முன்பாக வருகின்றான். உங்களை வழிநடத்துவதற்காக வேண்டி வானங்களும் பூமியும் அவனுடைய கட்டளைக்காக காத்திருக்கின்றன. இனி அது எங்கு ஆரம்பிக்கும்? என் மனதும் வானங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது, என்னுடைய உடல் இந்த பூமியோடு தொடர்பு கொண்டிருக்கின்றது. என்னுடைய மனதிலிருந்து விளையக்கூடியது என்னுடைய உடலில் அது தன்னுடைய பாதிப்பை ஏற்படுத்தும். என் மனதில் நான் கொள்ளக்கூடிய சத்தியத்திற்கு என் உடலில் அதனுடைய விளைச்சல்களை ஏற்படுத்தும். இந்த சத்தியத்தை நீங்கள் இன்று உங்களுடைய மனசில் ரகசிய செய்திகளாக ஆக்குங்கள். இதை வெளியில் சொல்வதற்கில்லை, நீங்கள் வாழ்வதற்காக வேண்டி. ஒவ்வொரு எண்ணத்தையும் இன்னும் அழகாகவும் இன்னும் அழகாகவும் மேன்மைப்படுத்துங்கள். உள்ளங்களில் இருக்கக்கூடிய செய்திகளை கவனியுங்கள். அதில் சிறந்ததை பின்பற்றுங்கள், கண்ணியமானதை பின்பற்றுங்கள், மேன்மையானதை பின்பற்றுங்கள். இவர்களைத்தான் இறைவன் வழிநடத்துகின்றான். நேரான பாதையில் எந்த விதமான தங்கம் தடையும் இல்லாத, சங்கடங்கள் இல்லாத வாழ்க்கையில் அவன் வழிநடத்துகின்றான். இத்தகையோர் தான் நல்லறிவுடையோர். இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனையாவது, என் இறைவனே, பிரித்தறியும் சக்தியை கொடுப்பாயாக. உள்ளத்தில் இருக்கக்கூடியது தெளிவாக நான் பிரித்தறிய வேண்டும். நன்மையும் தீமையும் கலந்துவிட்டால் குழப்பங்கள். நிச்சயமாக அதில் நான் என்னுடைய நன்மையை தேடி பிரித்து எடுக்க முடியாது. தீமைகள் தீண்டாத வகையில், தீமையும் தீண்டிருக்கக்கூடிய நன்மை எனக்கு வேண்டாம். நன்மையுடன் தீமை தீண்டக்கூடாது, தீமையின் மீது நன்மை தீண்டலாம், அந்த தீமையிலிருந்து ஒரு நன்மையும் கிடைக்கும். ஆனால் நன்மையோடு தீமையை தீண்டக்கூடாது, மாசுபட்டதாக ஆகிவிடும். நன்மையை கொண்டே தீமையை தடுத்துக் கொள்ளுங்கள். அவன் என்னை திட்டினா, அவன் என்ன வசப்பாடுனா, என் மீது அநியாயமாக பழி சுமத்தினான், அவனை சும்மா விடக்கூடாது. நான் பாதுகாத்துக் கொள்கிறேன், நீ விட்டுடவன. அவன்கிட்ட சில நன்மைகளும் இருக்கின்றது, அதை நீ அழித்துவிடக்கூடாது. இறைவனுடைய வாக்கு, அவனை மன்னித்துட முடியும் என்றால் மன்னித்துவிடுங்கள், அது உங்களுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். அதையும் மீறி அவன் அநியாயம் செய்வான், ஆனால் உங்களுடைய பாவங்கள் அவன் மீது சுமத்தப்படும். நான் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன். இதற்கு நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் நான் அதை காட்டுவேன், கைப்பற்றி கொண்டாலும் உங்களுடைய அனைவரின் மீறுதலும் எந்தம் இருக்கின்றது. நிச்சயமாக இறைவன் உண்மையானவன் என்பதை யார் மறுவாழ்க்கையை நம்புகின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நம்பிக்கை கொள்வார்கள். நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நிலையிலும் காட்ட முடியும். நீங்கள் கைப்பற்றிக் கொண்டாலும் சரி, நீங்கள் அனைவரும் என்னிடம் மீள வேண்டியிருக்கின்றது. அன்று இறைவன் உங்களுக்கிடையே தீர்ப்பு செய்வான், அவன் தூய்மையானவன், தீர்ப்பளிப்பது சிறந்தவன் என்பதை அன்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். யாரொருவரும் ஒவ்வொருவருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மறைவான செய்தி. உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கின்றது. அந்த வாழ்க்கையில் உங்களை நன்மைக்கும் தீமைக்கும் கூலி கொடுக்கப்படும். சொர்க்கமும் நரகமும் உண்டு, மோட்சமும் நரகமும் உண்டு என்று நாம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றோம். ஒவ்வொரு மனிதனும் ரகசிய செய்திகள் உள்ளது. இதை நம்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. நம்பாதவர்கள் கூட இறந்து போய்விட்டால் இவருடைய கதி என்ன என்று மன நங்கலாய்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நல்ல மரணமா இருக்குமான்னு கேட்கக்கூடியது. அதை பற்றியும் நல்ல விஷயமா சொல்லுங்க. இறந்து போன பிறகு மனசாதிகளுக்காக வேண்டி எவ்வளவு சத்தியம். மனதை பற்றி என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒன்றுமே என்பதில்லை. மனம்தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அச்சாரம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆணிவேர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த மனதில் இருக்கக்கூடிய செய்திகளை நீங்கள் தாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள், அதில் நன்மையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், மனம் லேசாகிவிடும். தீமையை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், மனம் பாரமாகிவிடும். மனதில் பாரங்கள் இருக்கக்கூடாது, சுமைகள் இருக்கக்கூடாது என்றால் பாவங்களுக்கு அதிகமாக மன்னிப்பு தேடுங்கள். உங்கள் யாரும் யாரொருவரும் தவறான எண்ணத்தை கொண்டு பிறரை தீண்ட வேண்டாம். அவர்களிடம் என்ன நன்மை இருக்கிறது என்று இறைவன் அறிவான். அவர்கள் உங்களுக்கு தீமை செய்திருக்கின்றார்கள், அநியாயம் செய்து கொண்டிருக்கின்றார்கள், புறக்கணித்து மன்னித்து விடுங்கள். நிச்சயமாக உங்களுடைய பாவங்களுக்கான பரிகாரம், மறைந்துவிடக்கூடிய ரகசிய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டுவிடும். இதை விட உங்களுக்கு நன்மை என்ன இருக்க முடியும்? கண்கூடான விளைச்சல்களில் அவர் மனம் புண்பட்டுவிட்டால் போதும், எனக்கு ஆறுதல் கிடைக்கின்றது என்று கூறுகின்றீர்கள். அதில் உங்களுக்கு என்ன ஆறுதல் இருக்கின்றது? உங்களுடைய புண்பட்ட மனம் பண்படுமானால் அதிலிருந்து உங்களுக்கு பயன்கள் விளையும் பொழுது, அதனுடைய சுகங்களை நீங்கள் வாழும் பொழுது, இதிலிருந்து பிறர் நன்மை பயக்கக்கூடிய அழகான விஷயங்கள் உங்களிடமிருந்து பேராற்றல் கொண்ட இறைவன் உங்களுக்கு நல்லறிவையும் அதிகரித்து ஞானங்களையும் கொடுத்து வானங்களின் பூமியின் மீது உங்களுடைய ஒரு சொல் நிறைவேறக்கூடியது. அவற்றை அவர்கள் அத்தாட்சிகளாக பார்க்கும் பொழுது அவர்களின் நிலைமை எப்படி எப்படி இருக்கும்? நினைத்தால் சுகம் என்பது இதனுடைய அடிப்படைதான். இங்கு என்ன எண்ணுகின்றோமோ அங்கு சுகம் நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். ஆனால் மனிதர்கள் அடிப்படையில் இருக்கக்கூடிய மருந்துகளும் மாத்திரைகளும் இவர்களுடைய கற்பனையான மெடிக்கல் டெக்ஸ்ட் புக் அவ்வளவும் தவறானது என்பதை அறிந்த பிறகு, இதில் எனக்கு பணம் என்ற வாழ்க்கையை சுகம் இருக்கிறது என்ற அடிப்படையை கொண்டு எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருப்பதைப் போன்று, அனைத்து டாக்டர்களும் இயங்கிக் கொண்டிருப்பதைப் போன்று நானும் இயங்குவேனே, ஆனால் என்னுடைய நிலையிலும் கோடியில் ஒருத்தனாக நானும் ஆகியிருப்பேன் என்றாலும் சத்தியம் எனக்கு இது கூடாது. மனித வாழ்க்கைக்கு புறம்பானது, மிருகங்களுக்கு கூட இந்த வைத்தியம் கூடாது என்ற அடிப்படையில் அதனை விட்டதன் காரணமாக இறைவனுடைய உதவி வந்தது ஒரு பேராற்றல். இங்கேருந்து ஒரு தகவல் சொன்னால் சேட்டலைட் மூலமாக அங்கு போய் அங்கே இறங்கணும். அதற்கு மேலாக வானங்கள் சேட்டலைட்டை விட உயர்ந்தது, மறைவானது, அந்த செய்திகளை தாங்கியிருக்கக்கூடியது. யாரொருவருக்கும் சிறியவர்களுடன் சரியில்லை என்று எண்ணும் பொழுது அவர்களுடைய கனெக்ஷன் வானத்தில் இருக்குது. அவர்களுடைய தீமைகள் எங்கு நான் நன்மை ஏற்படும் போது நன்மையை கொண்டு தீமையை தடுக்க முடியும். அந்த நன்மையுடைய விளைச்சல் அவர்களுக்கு இருக்கிறது. அவர்கள் பாவமணிப்பு தேட வேண்டும், அவர்கள் திருந்த வேண்டும். அவர்கள் சுகமாவது என்னுடைய தேவைக்காக சுகமாகிக் கொண்டிருக்கின்றது. இது அவர்களுக்கும் ஒரு அத்தாட்சி, தன்னுடைய தீமைகள் நீக்கிக் கொள்ள வேண்டும் என்று. எனவே அவர்களை கூறுவது, நீங்கள் சுகமாவது முக்கியமல்ல, மீட்டிங் வரணும், அட்டென்ட் பண்ணணும், அதில் என்ன சொல்கிறோன்னு சொல்லி கேட்கணும், அதன்படி நடக்கணும், உங்களுடைய பாவங்களுக்கான பரிகாரங்கள் தேடணும். அது அத்தாட்சி. நீங்களும் விரும்பும் பொழுது வானங்கள் உங்களுக்கு அடிபணிந்து உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றுமே. அந்த நாளில் நீங்கள் சொர்க்கவாசிகள். இந்த உலகத்தில் உங்களுக்கு நன்மை உண்டு. இன்னும் மோட்சத்திலும் அவனுடைய அனுகிரகத்தை கொண்டு வாழ்ந்ததன் காரணமாக கண்டிப்பாக உங்களுக்கு மோட்சமும் நிச்சயம் என்பதை இந்த உலகத்தில் நாம் தீர்மானமாக கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று, மனம் என்ற ஒன்று அடிப்படையை விட்டுவிட்டு மூளை என்ற அடிப்படையை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மூளையில் அவ்வளவு நரகல்களும் இருக்கின்றன. உலகத்தினுடைய செய்திகள், மனிதனுடைய புறம்போக்கு செய்திகள் அவ்வளவு இங்கு அடங்கி கிடக்கின்றன. மனிதனை விரட்டுவதும், மனிதன் பழிவாங்குவதும், இதுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்றது. தான் வாழவிட்டாலும் பரவாயில்லை, அவன் வாழக்கூடாது. இப்பொழுது நான் வாழ வேண்டும், அவர்களை இறைவன் மன்னிக்க போதுமானவன். இந்த அடிப்படையை கொண்டு வாழ. யார் மீது எனக்கு கோபம் இருக்கின்றதோ என் இறைவனே, நீ நாடினால் அவர்களை மன்னிக்கக்கூடும். ஏன் மன்னிக்கணும்? திரும்பவும் என் மேலே குறை சொல்லாமல் இருக்கிறதுக்காகவும், என் மேலே பாயாமல் இருக்கிறதுக்காகவும், எனக்கு பாதகங்கள் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் நான் அவனுக்கு மன்னிப்பு தருகின்றேன். அவனை விட்டு வைத்தால் எனக்குத்தான் பெரும் கேடு. அவனை மன்னித்து விட்டால் அதன் காரணமாக, அந்த மன்னிப்பின் நற்குணங்கள் காரணமாக என் மீது நிகழ்த்தி கொண்டிருந்த இவ்வளவு கேடுகளையும் இனியும் அவன் தவிர்த்துக் கொள்ள முடியும் என்ற அந்த ஒன்றின் காரணமாக இனியுமே நீ இரண்டு பாவதாக தெரிகின்றேன். அவனிடம் என்னை பாதுகாத்துக் கொள். நீ நாடினால் அவன்களை மன்னிப்பாய், நீ நாடினால் அவர்களை தண்டிப்பாய். அவர்களிடம் என்ன நன்மைகள் பாக்கி இருக்கின்றன, என்ன தீமைகள் நீங்கிக் கொண்டிருக்கின்றன என்பதை நீ அறிவாய். நான் பார்ப்பதெல்லாம் இருக்கக்கூடியதை மட்டும் பார்ப்பேன். தவிர நாளைக்கு அவர்கள் எப்படி மாறுவார்கள் என்பதை நீ அறிந்திருக்கின்றாய். அவர்கள் நல்லவர்களாக மாறும் பட்சத்தில், தீமைகளிலிருந்து விலகி நல்லவனாக வாழும் பொழுது பல பேருக்கும் நன்மைகளை அளிப்பான். ஏனென்றால் மிக கெட்ட சூழ்நிலையிலிருந்து நல்ல சூழ்நிலைக்கு வரும் பொழுது அவனுடைய ஆற்றல் பல மடங்கு பெருக ஆரம்பிக்கும். அந்த தீமைகளை விலகிவிட்டான், இனி நன்மைகளை கொண்டு வாழும் பொழுது பிறருக்கும் நன்மை நிச்சயமாக உண்டு என்பதை நான் அறியும் பொழுது அவர்களுக்கு நான் பாவமளிப்பு தேடுகின்றேன். இதன் காரணமாக என்னுடைய ரகசியமாக புதையப்பட்டிருக்கக்கூடிய அவ்வளவு கேடுகளும் என்னை விட்டு நீக்கும். இன்னும் என்னுடைய நிலைமை வருகின்றது. தண்டிப்பதை காட்டிலும் அவர்களை மன்னியுங்கள், அப்படி இல்லை என்றால் அலட்சியப்படுத்துங்கள். இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்கள். அவர்கள் சார்பாக அவர்களை குறித்து அவர்கள் உங்கள் மீது எந்த விதமான தீமையையும் அவர்கள் உங்களுக்கு நடக்கூடாது, தீமையையும் உங்கள் மீது பிரயோகிக்கக்கூடாது என்பதை உண்மையானால் இறைவனிடம் பாதுகாப்பு தேடுங்கள், மன்னிப்பு தேடுங்கள். அவர்களுக்காக உங்களுக்காகவும் உங்களுடைய பெரும்பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தில் நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். அந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு உரியவர்களாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் இறைவன் உங்கள் மீது கூறுகின்றான், உங்கள் இருதயங்களுடைய நான் நன்கறிவேன். உங்கள் இருதயங்களின் மீது என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நான் நன்கறிவேன். நீங்கள் உங்களுடைய இருதயங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தூய்மையை கொண்டு என்னிடம் கேளுங்கள், பாவங்களை மன்னிக்க கோரி நான் மறந்துவிட்ட பாவங்களுக்காகவும் என்னை நீ குற்றம் பிடிக்காதிருப்பாயாக என்று நீங்கள் கேளுங்கள். அத்தியாயம் 2:286. நான் மறந்துவிட்ட பாவங்களுக்காக என்னை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக, என்னுள் அழிந்துவிட்ட அந்த புதைந்துவிட்ட கெட்ட ரகசியங்கள் அனைத்தையும் நீ தோன்றி எடுப்பாயாக, நீக்குவாயாக இவனே. நீயே மன்னிப்பவன், நீயே கண்ணை உள்ளவன், நீயே பாதுகாப்பவன், நீயே இரக்கமுள்ளவன். உன்னை தவிர எனக்கு வேறு கதி கிடையாது, கும்பிடுகின்றேன் என்பது அதனுடைய சரணாகதிக்கான பொருள். இந்த வகையில் உங்களுடைய எண்ணங்களின் மீது நீங்கள் நிலை கொள்ளுங்கள். உங்கள் இறைவன் உங்களை பாதுகாப்பதற்காக தன் மீது பொறுப்பேற்றுக் கொண்டான், இன்னும் உங்கள் மீது கருணை புரியவும் தன் மீது கடமையாக்கிக் கொண்டான் என்பதை அறியுங்கள். இவ்வளவு மாபெரும் இறையாற்றல் உங்களுக்கு நெருக்கமாக இருந்து உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை அறியுங்கள். நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக வேண்டியும், தன்னுடைய அருட்கொடைகளை கொண்டு உங்களை நிரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டியும். நாம் இப்பொழுது நினைவுகொள்ள வேண்டியிருக்கின்றோம். 64வது வசனம், அத்தியாயம் 64:4 வானங்களிலும் பூமியிலும் நீங்கள் எதனை முற்படுத்தி இருக்கின்றீர்கள் என்பதை தெளிவாக அறிந்தவன் இறைவன். அது உங்களுக்காக சூழ்நிலைகளாக இயங்கிக் கொண்டிருக்கிறது, நீங்கள் அறிய மாட்டீர்கள். இறைவன் அறிவான். என் இறைவனே, எனக்காக வானங்களையும் பூமியையும் பணியை செய்வாயாக. அந்த வானங்களின் மீதும் பூமியின் மீதும் என்னுடைய ஆற்றல் பெருக வேண்டிய என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. ரகசியமான பாவங்களையும் அந்தரங்கமான பாவங்களையும் மன்னிப்பாயாக. நான் மறந்துவிட்ட பாவங்களுக்கும் என்னை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. நீயே அறிந்தவன், நீயே மன்னிப்பவன், நீயே உதவி புரிவதிலும் மேன்மையானவன், நீயே தீர்ப்பளிப்பதிலும் சிறந்தவன். நிச்சயமாக ஏற்றுக்கொண்டேன். நிச்சயமாக இறைவன் உங்களுடைய இந்த வார்த்தைகளை ஒன்று கேட்டுக்கொண்டான். நீங்கள் ரகசியமாக்கி வைப்பதையும் அவன் அறிகின்றான். மன்னிப்பாயகிறவனே, பகிரங்கமாக வெளிப்படுத்துவதையும் அவன் அறிகின்றான். இருக்கக்கூடிய கேடுகளை மன்னிப்பாயகிறவனே, மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் உங்களுடைய வேண்டுதலாக கொண்டு நீங்கள் உங்களுடைய காலமெல்லாம் வாழ்ந்து வாருங்கள். இறைவன் உங்களுக்கு மன்னிப்பை அளித்துக் கொண்டிருக்கின்றான். இவ்வளவு கேடுகளுக்கும் நான் என்னுடைய மன்னிப்பை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று இருக்கும் பொழுது அவ்வளவு மன்னிப்பை இறைவன் அளித்திருக்கின்றான் எனக்கு. இப்படி இறைவன் கூறுகின்றான், நான் அளித்ததிலிருந்து செலவு செய்யுங்கள், தர்மத்தை ஈடுபடுங்கள். தர்மம் என்பது பொருள் அல்ல, அதர்மத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வது தர்மமாகும். நான் தர்மம் கொடுக்கிறேன், தர்மம் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பொருள்களை கொடுத்து நான் தர்மவனாக எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். அதர்மத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதும் விலகிக்கொள்வதும் தர்மமாகும். இறைவன் கூறுகின்றான், நான் உங்களுக்கு மன்னிப்பளித்தேன், மன்னிப்பை கேட்டீர்கள், மன்னிப்பளித்தேன். உங்களுக்கான அந்த மன்னிப்பை கொண்டு நீங்கள் மனம் ஆறுதலோடும் சுகத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். மனதில் உள்ள நெருக்கடி நீங்கிவிட்டது. இப்பொழுது மனசுகம் மனச்சுமை நீங்கி நீங்கள் நல்ல நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது நான் அளித்ததிலிருந்து பிறருக்கும் செலவு செய்யுங்கள். இந்த மன்னிப்பை கொண்டு பிறருக்கும் மன்னிப்பளித்து வாருங்கள். அவருடைய குற்றம் குறைகள் காணாதீர்கள். அவர்களுக்காக பாவமன்னிப்பும் தேடுங்கள். இது தர்மத்தின் வாழ்க்கை. இன்னும் உங்களுடைய நிலைமை உயரும். உங்களுடைய பிரார்த்தனையின் மீது இன்று அமைய வேண்டும். மறைவானவற்றையெல்லாம் அறிபவனே, மறைவானவற்றின் மீது நம்பிக்கை கொண்டேன். என்னுடைய மறைவானவற்றின் மீது நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். நன்மைக்கும் தீமைக்கும் உரிய கூலியாக என்னை மன்னித்து, என் சமுதாயத்தையும் மன்னித்து, என் சந்ததிகளையும் மன்னித்து, நீ ஒரு அழகான ஒரே சமுதாயமாக நீ அமைப்பாயாக. எங்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய வானங்களையும் பூமியும் எங்களுக்கு கட்டுப்பட வைப்பாயாக. எங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுவாயாக. நாங்கள் வெயிலில் படக்கூடாது, நிழல்களில் வாழ வேண்டும், உன்னுடைய சுகங்களில் வாழ வேண்டும். உன்னுடைய குளிர்ச்சியிலும் உன்னுடைய மழை நீரை கொண்டும் அது இறந்த பூமியையும் உயிர்ப்பிக்கின்றது, எங்களுக்கு இறந்துவிட்ட உணர்வுகளையும் உயிர்ப்பிக்கக்கூடியது அந்த குளிர்ந்த காற்று. எவையெல்லாம் எங்களுக்கு சாதகமோ அவ்வளவு இயற்கை சூழல்களையும் இங்கு நீ அமைப்பாயாக. இப்போது இருக்கக்கூடிய இந்த கெட்ட சூழ்நிலைகள், கொசுக்களும் தீக்களும் வியாதிகளும் ஆற்றாமைகளும் எங்கு பார்த்தாலும் சங்கடங்களும், தொடர்ந்து வரக்கூடிய இந்த தீமைகளிலிருந்தும் சாபக்கேடுகளிலிருந்தும் நான் வாடக்கூடிய இந்த பூமியை அமைதியும் பாதுகாப்புமாக ஆக்கி வைப்பார்கள் என்று உங்களுடைய இறைவன் பக்கம் திரும்புங்கள். நிச்சயமாக இறைவன் நம்முடைய இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டான். உங்களுடைய எண்ணங்களின் மீது சத்தியமாக வானங்கள் உங்களுக்கு அடிபணியும், பூமியும் உங்களுக்கு விளையும், மனங்கள் உங்களுக்கு சுகமாகும், உங்களுடைய உடல் உங்களுக்கு நலமாகும் என்பதையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு இந்த வகுப்பிலிருந்து நாம் நம்முடைய வாழ்க்கையை புதிய வாழ்க்கையாக தொடருவோம்.